கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பும் வாழ்த்துக்களும் உண்டாவதாக என்ற வேண்டுதலோடு கூட மீண்டுமாக தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பரிசுத்தமான வசனங்களை நாம் கேட்கவும் அதில் இருக்கிற மறைப்பொருள்களை ஆராய்ந்து பார்க்கவும் நம்முடைய ஆவையிலே அதனுடைய பொருள்களை உணர்ந்து கொள்ளவும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்தையும் நேரத்தையும் கொடுத்திருக்கிறார். அதற்கு கூட அநேக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு இன்றும் கூட நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லவும். இந்த பாடமானது ரீப்ரின்ஸில் பக்கம் 47-11 மற்றும் 55-63 ஆகிய இரண்டு பக்கங்களில் நம்முடைய சகோதரர் ரசல் அவர்கள் அவருடைய கையெழுத்தினால் எழுதின அந்த காரியங்களை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். பாடத்தினுடைய வேத பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 அதிகாரம் வசனம் 31-35 வரை மற்றும் 69-75 வரை. அதேபோல லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 22 அதிகாரம் வசனம் 31-34 வரை மற்றும் 54-62 வரை. இந்த இரண்டு சுவிசேஷ நூல்களிலே குறிப்பிடப்பட்டிருக்க இந்த பாடப்பகுதியை நாம் பார்த்து நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் கடந்து செல்லவும். பெரியமானவர்களே, இந்த பாடத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை நம் மத்தியிலே நாம் வைக்க விரும்புகிறோம். ஒரு சாதாரணமான கேள்வி, ஆவிக்குரிய ரீதியாக ரொம்ப யோசனை பண்ற கேள்வி அல்ல. என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, சுய நம்பிக்கை, அதாவது தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வியோட அந்த பாடத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். பொதுவான ஒரு மனுஷனுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை ரொம்ப அவசியமா இருக்கா? என்ன சொல்லலாம், என்ன சொல்லலாம், ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா ஒரு மனிதன் அடித்தட்டிலிருந்து கீழான நிலையிலிருந்து வேளாண் நிலைக்கு, ஒரு உன்னதமான நிலைக்கு வரணும்னா முதல்ல அவருக்கு மிக அவசியமான தேவை, ஒரு மிக உன்னதமான குணம் என்ன என்று பார்க்கும்போது தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் என்று நம்ம சொல்லலாம். ஓகே, இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்தான். இந்த கேள்வியை வேறு விதமாக நான் கேட்கிறேன். ஒரு கிறிஸ்தவனுக்கு அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தன்னம்பிக்கை மிக மிக அவசியமா என்ற ஒரு கேள்வி. தேவையில்லை. ஏன் தேவையில்லை? என்ன சிஸ்டர் சொல்லலாம்? தேவன் மேல. அப்ப கடைசிய பாடத்தில் கடைசியா சொல்லக்கூடிய பாயிண்ட் சிஸ்டர் முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு அநேக எதிர்ப்புகள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு, பயங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கண்ணீர்கள், வேதனைகள் உண்டு. எப்படி ஒரு உலக மனுஷன் அவனுக்கு இருக்கக்கூடிய உலகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளையும் மீறி மிகுந்த தன்னம்பிக்கையோடு கூட அவன் ஒரு நிலைக்கு அவன் உயர்ந்து வருகிறானோ, அதே போல ஒரு கிறிஸ்தவனுக்கும் அவன் பெற்றிருக்கிற அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அவனுடைய நோக்கம், அவனுடைய இலக்கை எட்டி பிடிப்பதற்கு அவனுக்கு என்ன அவசியம், என்ன அவசியம்? சிஸ்டர் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க, நம்பிக்கை ரொம்ப அவசியம், நம்பிக்கை ரொம்ப அவசியம். ஆனா இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது ஒரு குணம், இதை குறித்து தான் இந்த பாடம் முழுவதும் நாங்கள் பார்க்க போகிறோம். தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ் அல்லது சுய நம்பிக்கை, இப்படிப்பட்ட ஒரு மனுஷரை குறித்து இன்னைக்கு நம்ம பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். இந்த மனிதரை குறித்து தான் அதிகமாக இந்த இரண்டு சுவிசேஷ நூல்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனிதர் நம்ம யாருன்னு சொல்ல போனா இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷர்ல அவர் ஒருத்தர். அவர் மிகுந்த தைரியம் உள்ளவராக, தன்னம்பிக்கை நிறைந்தவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியங்கள்ல அவர் கூட பங்கெடுத்துக் கொண்டு வந்தார். நம்ம ஏற்கனவே கூட அநேக பாடங்கள்ல இதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அதை யார் சொல்லலாம்? பேதுரு சொல்லலாம். மிகுந்த தைரியம் உள்ள ஒரு மனிதர், அதே போல ரொம்ப தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு மனிதர் நம்ம இவரை குறித்து நம்ம சொல்லலாம். சகோதரர் இவரை குறித்து சொல்லும் போது என்னன்னா, பீட்டர் வாஸ் ஏ ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ் நேச்சர் அப்படின்னு குறித்து இவருக்கு சொல்றார். பேதுரு ஒரு பலமுள்ள அல்லது உறுதியான ஒரு நபர், அதே சமயத்தில் பலவீனமான ஒரு நபராக இருந்தார். பேதுருக்குள்ள இரண்டு குணங்களும் அங்க இருந்ததா நம்ம பார்க்கிறோம். ரொம்ப உறுதியான குணம், தைரியமான குணம், பிடிவாதமான குணம், ஏன் ரொம்ப தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு குணம் அவர்கிட்ட இருந்தது. அதே சமயத்தில் என்ன சொல்றாருன்னா, அந்த பேதுருக்கு தான் பலவீனமான ஒரு குணம், உடனே சோர்ந்து போகிற, விழுந்து போகிற, உடைந்து நொறுங்கி போகிற ஒரு குணம் பேதுருக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை நமக்கு ஆரம்பித்து வைக்கிறார். சரி, இந்த பேதுரு இவரை குறித்து குறிப்பான சில வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேதத்தில். இயேசு கிறிஸ்துவின் அந்த 3.5 வருஷ ஊழிய காலத்தில் அவரோடு கூட இருந்த சீஷர்கள் 12 பேர் இருந்தாலும் கூட, இந்த 12 பேர்கள் எந்த இடத்துல போனாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அங்க தனியாக தெரியக்கூடிய ஒரு நபர் யாருன்னா பேதுரு. ஏன் அப்படின்னு பார்த்தா, அவர் பேசுகிற அந்த வார்த்தைகள், அவர் கொண்டிருக்கிற அந்த தைரியம், தன்னம்பிக்கை அவரை தனியாக அங்க காண்பித்ததாக பார்க்கிறோம். சரி, இவரை குறித்து முதன் முதலாக பார்க்கும் போது இவரை குறித்து வேத வசனம் என்ன ஒரு சாட்சி கொடுக்கிறது அதை நம்ம பார்க்கலாம். முதல் பாயிண்ட் நம்ம பார்க்கும் போது, அனைத்து அந்த 12 அப்போஸ்தலர்கள் 12 சீஷர்கள் மத்தியில இவர் முதல் நபராக எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் முதல் நபராக இருந்தார். வசனம் எடுத்துக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:2, மத்தேயு 10:2. அந்த 12 அப்போஸ்தலர்கள் பேர் என்னன்னா, போதுங்க, இங்க யாரை குறித்து சொல்லப்படுதுன்னா பேதுரு. ஆனா அதற்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஆட் பண்ணிருக்காங்க, முந்தினவன் பேதுரு. இந்த வார்த்தை முந்தினவன், 12 பேர்ல அந்த நேம் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இவர் தான் வரார் அப்படிங்கறது மாத்திரம் அர்த்தம் கிடையாது. முந்தினவன் பேதுரு. இன்னொரு வகையில பார்க்க போனா, இருக்கிறதுலயே ரொம்ப ஏஜ்டியா இருக்கு பேதுரு, அது கூட நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆனா இங்க சகோதரர் நமக்கு கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, முந்தினவன் பேதுரு அப்படின்னு சொல்ல போனா, எல்லா விஷயங்களையும் முந்தி நிக்கிறவர். அந்த 3.5 வருஷ காலத்துல இயேசு கிறிஸ்துவோட இருக்கும் போது எல்லா காரியங்களும் முந்தி முன்னாடி நிக்கிறவர். மற்ற 12 அப்போஸ்தலர்களை காட்டிலும், 12 அந்த சீஷர்களை காட்டிலும் சொல்லி சொல்றார். மேற்கொண்டு நம்ம வசனங்கள் படிக்கலாம். அது மாத்திரமல்ல, பேதுரு எப்பேற்பட்டவராக இருந்தார் பார்க்கும் போது, எதுல எல்லாம் முந்தி இருந்தார், எதுல எல்லாம் முதல்ல இருந்தார் அப்படின்னு பார்க்கும் போது, ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கிட்ட கேட்கிறார். இயேசு கேட்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, நீங்க ஊருக்கெல்லாம் போறீங்களே, என்னை குறித்து ஜனங்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படி சொல்லி அங்க கேக்குறாங்க. அப்ப சீஷர்கள்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே உங்களை என்ன தெரியுங்களா சொல்றாங்க, யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், அதே போல எலியா என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள், சில பேர் என்ன பண்றானா, சில தீர்க்க தரிசிகள் ஒருவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்றதா அங்க சொல்லப்படுது. அப்ப இயேசு கிறிஸ்து கேள்வி கேட்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் அப்படி சொல்றாங்க, நீங்க என்ன எப்படி அறிந்து கொண்டிருக்கிறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? வசனங்களுக்கு படிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16:15-16. பாருங்க, சீஷர்களை நோக்கி 12 பேர்தான் பார்த்துதான் கேட்கிறாரு, நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் சொல்லி கேட்கும் போது என்ன சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்களா, யார் சொன்னா பதில் அப்படின்னு பார்க்கும் போது, அப்பொழுது உடனே முந்தி வந்து யார் பதில் சொல்றார், பேதுரு. என்ன சொல்றார் பாருங்க, ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு அறிக்கை பண்ணுகிறார். பின்பதாக இயேசு கிறிஸ்து சொன்னார், மாம்சம் ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தல, ஆவி உனக்கு வெளிப்படுத்திருக்கு சொல்றார். ஆனா ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன் முன்வந்து, இவர்தான் தேவனுடைய குமாரன், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து என்று அறிக்கை பண்ற அளவுக்கு முன் வந்து நிற்கிறார் மற்ற 12 சீஷர்களை காட்டில். இது ஒரு பாயிண்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது, இதே பேதுரு தான் தன்னை முழுமையாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவர் அறிக்கை பண்ணுகிற ஒரு சம்பவம், அது கூட நமக்கு தெரியும். வசனங்கள் இங்க படிச்சிடலாம். லூக்கா 5:8 வசனம். லூக்கா 5:8. அங்கே கூட பார்க்கும் போது சீஷர்களாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு 4 பேர் அங்க இருக்கிறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து செய்த இந்த அற்புதத்தை பார்த்து உடனே யார் தான் முன் வந்து முதல்ல வந்து அறிக்கை பண்றது யாருன்னு பார்க்கும் போது அங்க கூட பேதுருதான். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷனா இருக்கிறேன், அப்படின்னா நீ கடந்து போயிடுங்க, என்னை விட்டு கடந்து போயிடுங்க, நான் பாவியா மனுஷனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தங்க? நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்னா, பிரதர் ரொம்ப நல்லவர் அப்படி. அப்ப இவர் சொல்றாரு, முதல் அழைப்பு கொடுக்கப்படுது, அவர் சொல்றாரு நான் பாவியான ஒரு மனுஷன், நான் பாவியா இருக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறேன் சொல்றேன். அப்ப நீர் பரிசுத்தர், நீர் வல்லமை உள்ளவர். சோ முழுமையாக தன்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவோட அறிக்கை பண்ணுகிறத கூட யார் முந்திதா இருக்கிறாங்க? பேதுரு தான். பேதுரு தாங்க முந்தியாக இருக்கிறான்னு சொல்றேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதே பேதுரு இன்னொரு வேலை கூட அவர் பண்ண நடுநிசியில இயேசு கடல் மேல நடந்து வந்துட்டு இருக்கும் போது சீஷர்லாம் தனித்து படவுல அங்க இருக்கிறாங்க. அப்ப தூரத்தில் இயேசு வருகிறதை பார்த்து இயேசு என்று அறியாம இருந்து ஆவேசம் அல்லது ஒரு ஆவி நடந்து வருகிறது என்று அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப கலக்கம் அடைஞ்சு அங்க இருக்கிறாங்க. வசனம் இங்க படிக்கலாம், மத்தேயு 17:17. மன்னிக்கணும், மத்தேயு
17:28
வசனம் பார்க்கும் போது 26 படிச்சோம்னா, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அங்க அலறுகிறதை நாம் பார்க்கிறோம். 27 வசனம், உடனே இயேசு அவர்களோட பேசி திடம் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதுங்கள் என்றார். வசனம் நம்ம கவனிக்கணும், வசனம் இந்த வார்த்தையை தூரத்தில் வருது ஆவே நினைச்சிட்டு இவங்க பயந்துட்டு இருக்கிறாங்க, இயேசுன்னு அறியாம இருக்கிறாங்க. ஆனா இயேசு கொஞ்சம் நெருங்கி வந்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, பயப்படாதுங்க, நான் தான் இயேசு வருகிறேன் அப்படின்னு அவர் சொல்லல. அதான் கவனிக்கணும், என்ன சொல்றாருன்னா, நான் தான், பயப்படாதுங்க, திடன் கொள்ளுங்க, நான் தான், பயப்படாதுங்க சொல்றாரு. இங்க உடனே சீஷர்கள் மத்தியில இருந்து யார் தான் முந்தி போயிட்டு ஒரு விஷயத்தை அங்க பேசுறது பார்க்கும் போது இங்க கூட பேதுரு தான் முந்தி வர. திரும்ப அந்த பேதுரு அவர் சொன்ன வார்த்தையை படிங்களா, பாருங்க, வரக்கூடியது இயேசு தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு மனுஷன் அவர் எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் பாருங்க. அவருடைய யோசனை அவருடைய சிந்தை எவ்விதமாக இருந்தது பார்க்கும் போது அவர் சொல்றாரு, வருகிறது நீர் தான் அப்படின்னு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒன்னு பண்ணுங்க, அது என்னது, நான் உண்மை போலவே இந்த தண்ணீர் மேல நடந்து வர்றதுக்கு நீர் எங்களுக்கு எனக்கு கட்டளை இடுங்க சொல்றாரு. அது கேஸ் என்ன பண்ணாரு, அப்ப இயேசு கிறிஸ்து வா சொன்ன உடனே பேதுரு என்ன பண்றாரு, அங்கிருந்து இறங்கி நடந்து போகிறார். பெரியமானவர்களே, 12 சீஷர்கள் இருந்தாலும் கூட 12 பேர் என்ன பண்றாங்க, கலக்கத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா மிகுந்த தைரியத்தோடு கூட அங்க இறங்கி காரியத்துல இறங்குறது யாருன்னு பார்க்கும் போது பேதுரு தான். சோ இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட வந்து சில விஷயங்களை அவர் கன்ஃபார்ம் பண்றதுக்காக அவர் கேட்கிறார். அதே போல இயேசு கூட என்ன பண்றாரு, அவர் நினைத்தபடி அதை செய்து சீஷர்களுக்கு முன்பதாக கூட அங்க உறுதிப்படுத்துகிற அந்த விஷயம், இது கூட பேதுரு முதன்மையாக அங்க இருக்கிறத பார்க்கிறோம். இன்னும் வசனம் இன்னொரு சம்பவம் பார்க்கும் போது 17 மத்தேயுல பார்க்கும் போது இயேசு ஒரு 3 சீஷர்களை கூட்டிக் கொண்டு அங்க மலையின் மேல ஏறுகிற அந்த ஒரு சம்பவம், மறுபுரூபமாகிற அந்த சம்பவம், அதுல 2 வசனத்திலிருந்து படிக்கலாம். அங்க போயிட்டு அந்த சீஷருக்கு முன்பாக அவர் மறுரூபமாகிறாரு. சரி, இப்ப இந்த 3 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இயேசு அவருடைய முகம் சூரியனு போல பிரகாசித்தது, மறுரூபமாயிருக்கார், மிகப்பெரிய ஒரு வெளிச்சம். அது மாத்திரமல்ல, இறந்து போயிருக்கிற அந்த மோசேவும் எலியாவும் என்ன பண்றாங்க, கூட சம்பாஷணை பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்த மூணு பேரும் பாக்குறாங்க. இதை பார்த்தா எப்படி இருக்கும், சாதாரண ஜனங்கள் எப்படி இருந்திருப்பாங்க, பயந்து இங்க கூட பயத்தோட அப்படி பாத்துருக்காங்க. எந்த ஒரு வார்த்தையும் வெளியே அவங்க பேச முடியல, என்ன நடக்குது அது கூட உணர்ந்து கொள்ள முடியல. ஆனா பேதுரு முன்னாடி வந்து நின்று கேட்கிறாரு, வசனம் பண்ணீங்க. இப்ப பேதுரு இயேசுவை பார்த்து என்ன சொல்றாரு, உடனே பக்காவ ஒரு பிளான் போட வைக்கிறார். இப்ப என்ன பண்ணலாம், போக வேண்டாம் ஆண்டவரே, நம்ம இங்க என்ன பண்ணிடலாம், ஸ்டே பண்ணிடலாம், நம்முடைய முற்பதாக்கள் இருக்காங்க, சோ நீங்க என்ன பண்ணுவோம், இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம், மூணு கூடாரம் போடுவோம், நம்ம இங்கே இருந்துப்போம். பேதுரு மற்ற சீசனில் பார்த்துட்டு இருக்கும் போது இவர் முன்ன வந்து அவர் சொல்லுகிற சில காரியங்களை குறித்து இங்க கடைசியாக பார்க்கும் போது, யோவான் 18:10 இயேசு கிறிஸ்துவை அந்த போர்ச்சேவர்கள் பிடிக்கிறதுக்காக அந்த கெத்செமனி தோட்டத்துக்கு அங்க வராங்க. வரும்போது எல்லா சீஷர்களும் பயந்து அங்க நிக்கிறாங்க, என்ன பண்றது தெரியல, பயந்து நிக்கிறாங்க. ஆனா இங்க இந்த பேதுரு என்ன பண்றார் படிங்க, அப்ப இங்க அவர் உடனே என்ன பண்றாருன்னா, தங்கிட்டு இருக்கிற அந்த கத்தியை எடுத்து அந்த பிரதான ஆசனுடைய வேலைக்காரன் மல்கூசனுடைய காதை என்ன பண்றாரு. இந்த விஷயத்துல கூட யார்தான் முதன்மையா இருக்கிறாரு, பேதுரு தான். சோ இந்த ஒரு 6-7 நம்ம பாக்குறோம் வசனத்தின் மூலம். நிறைய வசனங்கள் இருக்கு பேதுரை குறித்து. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கூட நீங்க போய் பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து மரியாட்ட என்னதான் சொல்றாரு அப்படின்னா, நீ போயிட்டு சீஷர்களை சொல்லு, அதே போல யாருக்கு சொல்லு, பேதுருவுக்கும் சொல்லு சொல்றாரு. அங்க பேதுரு மாத்திரம் பிரிச்சு அங்க சொல்றாரு, பேதுருவுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் இதை அறிவி சொல்லி அங்க சொல்றாரு. அதே போல இவரை உயிர்த்தெழுந்துட்டார்னு சொல்லி அவங்க சீஷர்களுக்கு அறிவிக்கப்பட்ட போது யார் முந்தி வந்து குனிந்து கலரை பார்த்ததுங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஓடி வந்தது யாரு, வந்து குனிந்து வெளியிருந்து கலரை பார்த்தது யாரு, யாரு, ஆனா உள்ள தைரியமா போயிட்டு அவருடைய தலைமாட்டில கால்மாட்டில இருக்கிற திரைச்சிலையை பார்த்தது யாருன்னு பார்க்கும் போது இதே பேர். சோ இந்த விஷயங்கள் எல்லாம் வசனங்கள் பேதுரை குறித்து முன்னாடி அங்க வைக்கிறதா பார்க்கும். பெரிய மாணவர்களை எதற்காக இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்பாக நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கும் போது, பேதுரு மிகுந்த தைரியமுள்ள ஒரு மனுஷன். அதே போல மிகுந்த உறுதியான ஒரு மனுஷனாக இங்க இருக்கிறார்னு பாக்குறோம். அது மாத்திரமல்ல, இந்த பாடத்தினுடைய கருப்பொருளுக்கு ஏற்ற விதமாக ஒரு சுய நம்பிக்கை தன்னம்பிக்கை மிகுந்தவராக இங்க பேதுரு அங்க நிற்பதை பார்க்கும். மூன்று சகோதரர்கள் இவ்விதமாக பேதுரை குறித்து தங்களுடைய எழுத்துக்கள் அவங்க எழுதும் போது இங்க எழுதுறாங்க. பிரதர் ஜி சி மார்கன் இவர் பேதுரை குறித்து என்ன எழுதுறார் அப்படின்னு பார்க்கும் போது, நான் படிக்கிற தமிழ்ல, நோக்கத்தை அடைவதற்கு ஒரு வல்லமையுள்ள மனிதன் பேதுரு என்று நான் சொல்ல மாட்டேன் சொல்ற சொல்லும் போதே பேதுரு குறித்து ஒரு நோக்கம் வச்சுட்டு ஒரு டெஸ்டினேஷன் வச்சுட்டு அதை போயிட்டு அடையணும், அதுக்காக வந்து எப்பேற்பட்ட முயற்சிகளையும் எடுக்கணும், ஒரு வல்லமையான காரியங்களை செய்யணும், அப்படிப்பட்ட குணம் பேதுரு கிட்ட இல்ல அப்படி சொல்ற. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள ஒரு மனிதர் என்று நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, ஆனால் பேதுரு எப்பேற்பட்டவராக இருந்தார் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக பார்க்கும் போது, மனித சுபாவத்தை இந்த மனிதனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற ஒரு உன்னதமான வெளிப்பாடு சொல்றார். அப்ப ஒரு மனிதன், ஒரு சராசரி மனிதன் எப்படி இருப்பான், எந்த மனநிலையில எந்த குணங்கள்ல அவன் இருப்பான் அப்படிங்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, அந்த குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வெளிப்பாடாக யார் வாழ்ந்து முடிச்சா அப்படின்னா பேதுரை குறித்து அங்க சொல்றாங்க. முதல் பாயிண்ட் நம்ம பார்க்கும் போது அவர் எப்படி இருந்தார்னா, உறுதியாகவும் இருந்தார், அதே போல பலவீனமாக அவர் இருந்தார். இதான் மனுஷனுடைய நிலைமை. இந்த சகோதரர் அங்க சொல்லுகிறது. அதே போல சவுதோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் இங்க எழுதுறாரு, பேதுரு ஒரு சராசரி மனிதர் எழுதுறார். ஹி வாஸ் அன் ஆவரேஜ் மேன், ஒரு சாதாரண சராசரி மனிதனாக அவர் வாழ்ந்து போனார் சொல்றாரு. அடுத்தது, ஆனால் இந்த சராசரி மனிதன் ஒரு அசாதாரண செயலையும் செய்ய துணிந்தவர். சாதாரண ஒரு மனுஷன் தான், படிப்பறிவில்லாத ஒரு மனுஷன் தான், ஆனா இவர் கூட அவருடைய வாழ்க்கையில ஒரு நம்ப முடியாத ஒரு ஆச்சரியமான அல்லது ஒரு அசாதாரண காரியத்தை செய்வதற்கு இவர் துணிந்து நின்றார். அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா பேதுருடைய தன்னம்பிக்கை தைரியத்தை குறித்து இங்க சொல்றார். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கிறான்னு பார்க்கும்போது, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அந்த கடலில் மேல நடக்கிற விஷயம், நீர் நடக்கிறது தான் நான் என்ன பண்றேன், நடக்கிறதுக்கு எங்களுக்கு நீங்க கட்டளை கொடுங்க. பேதுரு அந்த தைரியத்துல தன்னம்பிக்கையில அவர் வந்து பேசுகிறதா இந்த பிரதர் இங்க சொல்றாரு. அடுத்ததாக மூன்றாவது கடைசியாக சொல்லும் போது டாக்டர் டேவிஸ் அப்படிங்கிறவர் என்ன எழுதுறாருன்னா, பேதுரு ஒரு சிறந்த அறிவாளி சொல்றார். பேதுரு ஒரு சிறந்த அறிவாளி எப்படி அப்படின்னா, இவர் எப்பவுமே அறிவை தேடி சென்றவர், அறிவை தேடி சென்றவர். அது எப்படி அறிவை தேடி சென்றவர், இந்த வார்த்தைகள் நமக்கு புரியுறதில்ல. ஆனா கடைசியா எழுதும் போது, ஆகவேதான் மற்ற சீஷர்களை காட்டிலும் அதிக கேள்விகளை இயேசுவிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாராமா பேதுரு சொல்ற. இப்ப இந்த ஒரு வார்த்தையில இருந்து புரிஞ்சுக்கலாம், அறிவை தேடி அவருக்கு தேவையான அந்த நாலேஜ் அதை பெற்றுக் கொள்வதற்காக என்ன பண்றாருன்னா, அடிக்கடி இயேசு கிட்ட என்ன பண்ணார், அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவராகவே அவர் இருந்தாராமா. அதனாலதான் கடந்து போன இந்த சம்பவங்களை பார்க்கும்போது அவர் தான் இதை கெடுத்தாலும் என்ன பண்றார், முந்தி முந்தி என்ன பண்றார், அங்க வந்து நிக்கிறான் கூட பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது மாத்திரம் அல்ல, ஏன் பேரு எல்லா சீஷர்களை காட்டிலும் முந்தி உடனே முன்னாடி வந்து நிக்கிறார், அவர் பேசுகிறது அவருடைய செயல்கள் எல்லா விஷயங்களும் பார்க்கும் போது ஏன் முந்தி வந்து நிக்கிறார், என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்க்கும் போதுதான் ரசலிங்க கொடுக்கிறாரு, அது அவரை வந்து மிகுந்த தைரியம் உள்ள ஒரு மனுஷனாகவே அவர் இருந்தார் சொல்றேன். அதே போல தைரியம் மாத்திரம் இங்க இவருக்கு இல்ல, தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி இருந்ததாமா பேதுரு கிட்ட, தன்னம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி உள்ள ரொம்ப அதிகம் உள்ள ஒரு மனுஷனாக அவர் வாழ்ந்திருந்தார்ன்னு சொல்லி அங்க பார்க்கும். சரி, எப்படி தன்னம்பிக்கை இந்த மனுஷத்துல வந்தது, அடுத்த கேள்வி அவர் கேட்கிறார். தன்னம்பிக்கை ஒரு தைரியம் எப்படி இந்த மனிதருக்குள்ளாக அங்க வந்தது அப்படின்னு பார்க்கும் போது, சராசரியா நம்ம எடுத்துக்கலாம் ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கையும் தைரியம் எப்பதான் வருங்க, எப்ப வரும் தன்னம்பிக்கை, எப்ப வரும் இப்ப தன்னம்பிக்கை என்ன அர்த்தம் அப்படின்னா, தான் மேல என்ன பண்றது அதிக நம்பிக்கை இருக்கும் அப்படின்னா அடுத்தவங்க மேல நம்பிக்கை இல்ல, அதுதான் அர்த்தம். அதுதான் அடுத்தவங்க அதிகமா நம்புறது இல்ல, தன்னுடைய நம்பிக்கை அடுத்தவங்க மேல வைக்கிறதே கிடையாது, முழுமையாக தன்னுடைய கைகளையும் தன்னுடைய கால்களையும் தன்னை மாற்றம் என்ன பண்றது நம்புகிற விஷயம், அதான் சொல்ற. பேதுரு ஏன் இப்படி இருந்தார் அப்படிங்கறதுக்கு நம்ம என்ன ஒரு ரீசன் நம்ம முன்னாடி எடுத்து வைக்கிறோம்னா, வேற எதுவும் கிடையாது, அவருடைய தொழில் தான், வேற ஒண்ணும் கிடையாது, அவருடைய ப்ரொஃபஷன். சோ அவருடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தா நமக்கு தெரியும், மீன் பிடிக்கிற தொழில். இன்னைக்கு நம்ம அநேக தொழில்கள் பண்றோம், வேலைகள்ல இருக்கிறோம், ஆனா நம்முடைய நம்பிக்கை யார் மேலதான் இருக்கு, ஆவிக்குரிய தயவுசெய்து பதில் சொல்லிட வேண்டாம், சாதாரணமா பதில் சொல்லுங்க. உலக பிரகாரமா நம்முடைய நம்பிக்கை யார் மேலதான் இருக்கு, நான் ஒருத்தர் கை நீட்டி சம்பளம் வாங்கினா என்னுடைய நம்பிக்கை என்னுடைய பாஸ் என்னுடைய மாஸ்டர் என்னுடைய முதலாளி அவர் மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கு வேலை கொடுப்பாரு அவர் வந்து அதுக்குண்டான கூலி கூட அவர் என்ன பண்ணுவார் கொடுப்பார். இதே போலத்தான் நாம் இன்னைக்கு இருந்தோம்னா இருக்கிறோம், மற்றவர்கள் மேல நம்பிக்கை வைத்தவர்களாக நிச்சயமாக இருக்கிறோம். ஆனா நம்மளை யாராச்சும் ஒருத்தர் கொண்டு ஒரு தனி காட்டுல யாருமே இல்ல, ஒரு தனி காட்டுல விட்டுட்டாங்க அப்படின்னா இப்ப நம்பிக்கை யார் மேல கொண்டு போய் வைப்போம், யார் மேல, மத்தவங்க மேல வைக்கிறாங்க, வேற யாரும் மனுஷனே இல்லையே. அப்ப என்ன பண்ணா, என் மேலதான் வயிறு பசிக்குது, நான் என்ன பண்ணணும், ஏதாவது தேடணும், போகணும், தேடி கண்டுபிடிக்கணும், போகணும் போகணும். அப்ப ஒரு மரத்து மேல மேல ஒரு பழம் இருக்கு, உடனே என்ன பண்ணுவேன், இப்ப இருந்தா ஒரு சின்ன பண்ண ஏறா கொஞ்சம் பழத்தை கீழே பறிச்சு போடுறான்னு சொல்லலாம். ஆனா தனியா இருக்கும் போது நான் நாட்டா என்ன பண்ணணும், மரத்து மேல ஏறணும், அந்த பழத்தை பறிக்கணும், சாப்பிடணும், பசியாறணும், ஒவ்வொரு காரியங்களையும் என்னுடைய முயற்சிகள் மாத்திரம் தான். பேதுரு கூட அப்படித்தான் இருந்தாங்க, அவருடைய தொழில் பார்க்கும் போது தனியாக என்ன பண்ணணும், படவை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போகணும், அங்க போயிட்டு யாரையும் நம்பிட்டு இருக்க முடியாது, அவருடைய தொழில். ஒருவேளை கடல்ல வரக்கூடிய எல்லாவித நாசம் மோசங்களும் அங்கிருந்து யார் தான் அவரை காப்பாற்றுவா, வேற யாரும் கிடையாது, அவரே தான் காப்பாற்றிக்கணும். ஒரு ஒரு சூறாவளி காற்று வருதோ, ஒரு படகு சேதமாயிடுச்சோ, இல்ல அங்க இருக்கிற அந்த மீன்கள் ஏதோ தொந்தரவு வருதோ, எது இருந்தாலும் சரி அவர் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சிறு வயதுல இருந்து இந்த ஒரு தொழில இருந்தனால தான் அவர் ரொம்ப தைரியமாக இருக்கிறாரு. அதே போல மற்ற நம்பாதபடிக்கு தன்னம்பிக்கை உள்ளவராக அவர் வாழ்ந்து வந்தார். சோ இது வந்து ஒரு ஒரு பேசிக் கேரக்டர் நம்ம சொல்லலாம், ஒரு முக்கியமான ஒரு குணம் யாருக்குன்னா பேதுருக்கு, மற்ற சீஷருக்கு இல்லாத ஒரு குணம் இந்த பேதுருக்கு இருந்ததா கூட நாம் பார்க்கலாம். சோ இந்த ஒரு கண்ணோட்டத்தோட கூட இந்த ஒரு பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். இப்படி தன்னம்பிக்கையோடு மிகுந்த தைரியத்தோடு இருக்கிற இந்த மனுஷனைத்தான் இயேசு என்ன பண்றாருன்னா அந்த கலிலேய கடலோரத்தில் அவரை வந்து கூட்டிக்கிட்டு வரார். உள்ள வரும்போது அவருடைய ஊழியத்தில் பங்கு கொள்ளும் போது கூட இதே தன்னம்பிக்கை இதே தைரியத்தோடு கூட தான் இயேசு கூட என்ன பண்றார், அவர் ஊழியம் பண்ணி கொண்டு வந்தார். பார்க்கிறோம் அநேக சந்தேகங்கள் அநேக கேள்விகள் எதிர்ந்தாலும் அவர்கிட்ட இருக்கிற அந்த தைரியம் தன்னம்பிக்கை இதை வைத்து தான் என்ன பண்றதுன்னா அவர் வந்து அந்த கேள்வியை கேட்கறதும் அவர்கிட்ட அந்த பதிலை பெற்றுக் கொள்றதும் மற்ற காரியங்களை வந்து இயேசுகிட்ட இருந்து பெற்றுக் கொள்கிற விஷயங்கள் இதெல்லாம் பரிமாறிக்கொள்கிற விஷயம் எல்லாமே இந்த இரண்டு பிரதான குணங்களை வைத்து தான் அவர் அந்த 3.5 வருஷ காலம் கடந்து போனார். பார்க்க அதே போல ஏற்கனவே 7 பாயிண்ட் பார்த்தோம். அந்த 7 பாயிண்ட்ஸ்ல பார்க்கும் போது அதிகமாக இவரை பற்றி என்ன காரியம் அந்த வசனங்கள் வெளிப்படுத்துகிறது பார்க்கும் போது இந்த ரெண்டு குணம் தான், மிகுந்த தைரியம் அதே போல தன்னம்பிக்கை மிகுந்தராக அவர் இருந்தார். அப்ப இப்படி இருக்கும் போதுதான் இந்த பேதுரு இந்த ஒரு உறுதியான மனிதன் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் அல்லது ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு சம்பவம் அங்க நடந்ததாக கூட நம்ம பார்க்கணும். அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக மத்தேயு மற்றும் அந்த லூக்கா சுவிசேஷ நூல்கள் நமக்கு பாடமாக அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். கடைசியாக பார்க்கும் போது கூட அவர் எப்படித்தான் இருந்தாருன்னா இயேசுவை அவங்க அங்க பிடிச்சு கொண்டு போறதுக்கு வரும்போது தன்னுடைய தைரியத்தையும் என்ன பண்றாரு அவர் அங்க பிரயோகப்படுத்துறார் கூட நம்ம பார்க்கிறோம். நம்ம பாடத்துக்குள்ளாக நாம் போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 30 வசனம் நாம் படிக்கலாம். இயேசு அந்த ரா போஜனத்துல அந்த பஸ்கா அந்த ஒரு காரியத்தை அனுசரித்த பிறகு அவங்க அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து கீழே இறங்கி கடந்து போறாங்க. 30 வசனம் அவங்க சொல்லுது அவங்க ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு அங்க புறப்பட்டு போனார்கள். கடைசி நேரம் இன்னும் சில மணி நேரங்கள் தான் தங்கையில் இருக்கு. அது வரைக்கும் தான் சிஷ்யர்கள் மத்தியில் அவர் இருப்பார். அநேக வார்த்தைகள் பேசணும், நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார், ஆசைப்படுறார், எதிர்பார்க்கிறார். ஆனால் நேரம் ரொம்ப குறைவாகத்தான் அங்க இருக்கு. அது உடனே தன்னுடைய மரணத்தை குறித்து சீஷர்களுக்கு அவர் வந்து சொல்லுகிறதா பார்க்கணும். இதுக்கு முன்பதாக அநேக இடங்கள்ல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் சீஷர்கள் வந்து அதை வந்து தன்னுடைய ஆவியில் அவங்க உணர்ந்து கொள்ளல. வசனம் நமக்கு சாட்சி சொல்லுது. ஆனா இந்த கடைசி நேரத்தில் உணர்ந்தாலும் சரி உணராட்டாலும் சரி தன்னுடைய முடிவை குறித்து மரணத்தை குறித்து சீஷர்கள் மத்தியில் அங்க சொல்லணும். அது மாத்திரமல்ல இவருடைய மரணத்தின் நிமித்தமாக சீஷர்கள் எந்த நிலையில அவங்க கடந்து போக போறாங்க அப்படிங்கிற காரியத்தை கூட அவர்களுக்கு அவர் உணர்த்த வேண்டியவராக அந்த ஒரு கட்டாயத்தில் அங்க இருந்திருக்கிறார். வசனம் 31 படிக்கலாம். இந்த இரண்டு வசனங்கள்ல நம்ம படிக்கும் போது இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து மாத்திரமல்ல இவருடைய மரணத்தின் நிமித்தமாக இந்த 12 சீஷர்கள் 4 திசைகளுக்கும் அவங்க சிதறடிக்கப்பட்டு போவாங்க. அதே போல இதுவரைக்கும் இவங்களுக்கு கிடைத்த அந்த பாதுகாப்பு அந்த வழி நடத்துதல் ஒரு அருமையான வழி நடத்துதல் 3.5 வருஷ காலம் இது எல்லாம் இனி அவங்களுக்கு கிடைக்க போறதில்ல. அதே போல இவங்க கிட்ட இருந்த அந்த சந்தோஷம் அந்த சமாதானம் அந்த ஐக்கியம் நிச்சயமாக அங்க கொஞ்ச காலத்துக்கு அங்க இருக்க போகிறது இல்லை. மாறாக அவங்க மத்தியில துக்கமும் பாடுகளும் வேதனைகளும் கண்ணீர்களும் தான் அங்க இருக்க போகுது. மெய்ப்பனை நான் வெட்டுவேன், மந்தையை சிதறடிப்பேன் சொல்லுகிறார். ஆனாலும் அதற்கு 32 வசனத்தை சொல்லும் போது ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு நான் போவேன் சொல்றார். கண்டிப்பா மரணம் வரும், ஆனா மரணத்திலிருந்து நான் உயிரோடு கூட எழும்புவேன். சோ இந்த காரியங்களும் இன்னும் எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சிட்டு இருக்காங்க நமக்கு தெரியல. ஆனா இங்க இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசின உடனே எப்பவுமே அந்த 12 சீஷர்கள் அமைதியா இருக்கிற அந்த சமயத்தில் எப்பவுமே முந்தி வந்து பேசுகிற அதே பேதுரு மீண்டும் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை அவர் புரிந்தவராக அவர் முந்தி வந்து இங்க கூட சில வார்த்தைகளை அவர் பேசுகிறதா பார்க்கிறோம். அடுத்த வசனம் பேதுருடைய பதில் என்ன பாருங்க. எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க, அவர் சொல்லுகிற வார்த்தைகள்ல ஒருவேளை கலக்கமா இருந்திருக்கலாம், பயமா இருந்திருக்கலாம், இது எப்படி சம்பவிக்கும்னு அவங்க எதிர்பார்த்திருக்கலாம், அல்லது சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இயேசு சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நான் ரெடி பண்றேன். அப்படி இருக்கிற சமயத்தில் இன்னும் கூட சீஷர்கள் சில பேர் என்னதான் நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் போது, கண்டிப்பா இயேசு மற்றவர்கள் கைகளில் உப்பு கொடுக்க போறதில்லை, மாறாக இவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவார், அதே போல நமக்கு ஒரு ராஜ்யத்தை அவர் வாங்கி கொடுப்பார். இந்த நம்பிக்கையில் இன்னும் கூட அவங்க சில பேர் அவங்க இருந்ததா நம்ம பார்ப்போம். இந்த சமயத்தில் பல்வேறு சிந்தனையாக கூடிருந்த 11 சீஷர்கள் இயேசுடைய முகத்தை அவங்க பார்த்துட்டு இருக்கும் போது, பேதுரு மாத்திரம் முந்தின சீஷன் இவர் மாத்திரம் என்ன சொல்றாருன்னா, புரிஞ்சிட்டு இருக்கிறார் கண்டிப்பா இவர் காட்டி கொடுக்கப்படுவார், இவர் மரணத்துக்குள்ள போவார், சிதறடிக்கப்படுவோம், பயமும் திகிலும் நம்ம பிடித்துக்கொள்ளும், புரிஞ்சு வச்சிட்டு இருக்கிறாரு. அங்க வார்த்தை சொல்றாரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடர்ல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடர்ல் அடைய. இந்த வார்த்தை என்ன ஒரு காரியத்தை அங்க வெளிப்படுத்தணும் பார்க்கும்போது, தன்னம்பிக்கை. மற்றவங்க எப்படி நமக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனா நான் எல்லாரும் இடல் அடைந்தாலும் கூட நான் உம்மில உறுதியா இருப்பேன் சொல்ற, நான் இடல் அடையேன். அவிதமாக அவருடைய பதில் அங்க இருக்கிறதா கூட நம்ம பார்க்கிறோம். இதுக்கு இயேசு என்ன பதில் சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது, லூக்கா எழுந்த சுவிசேஷத்துல 22 அதிகாரம் வசனம் 31 மற்றும் 32 நீங்க போயிடலாம். பன்னிரண்டு பேரும் இயேசு சொன்ன அந்த வார்த்தைகளை அவர் ரொம்ப கவனமாக அவங்க கேட்டுக்கொண்டிருக்க சமயத்துல உடனே பேதுரு சொல்லுகிற இந்த வார்த்தை, ஒருவேளை இயேசு கூட இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார், ஏன்னா அவர் ரொம்ப துக்கமா இருக்கார். அதே போல பல மடங்கு துக்கத்தில் யார் இருக்காங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அடிக்கடி இந்த வார்த்தைகளை அவர் பேசிக்கிட்டே அவர் ஆட் பார்த்தோம். அப்படி இருக்கிற சமயத்தில் சீஷர்கள் மத்தியில இருந்து இந்த ஒரு பதில் அங்க வரதா அவர் எதிர்பார்க்க நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டார். அவர் என்ன அவர் நினைத்த காரியம் என்ன தெரியுங்களா, அவர் கடந்து போற வரைக்கும் அவங்க கலங்கி இருக்கிற அந்த சோர்ந்து போயிருக்கிற அந்த சீஷர்களை அவங்க திடப்படுத்தி அவர் கடந்து போகணும். அதுதான் அப்படி இருக்கிற சமயத்தில் பேரு முந்தி வந்து, எல்லாரும் இடல் அடைந்தாலும் நானே என்ன பண்ண மாட்டேன், இடல் அடையேன் ஆண்டவரே அப்படி சொல்லும் போது உடனே இயேசுவனுடைய பதில் என்னவா, அவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு, டக்குன்னு திரும்பி அப்படி பேதுருவை பார்த்துருப்பார். பேதுருவை பார்த்து அவருடைய கண்களை பார்த்து அவர் முகத்தை பார்த்து யோசனை பண்ணிட்டு உடனே அவர் சொல்லியிருப்பார். அப்பதான் இங்க சொல்லுகிற இந்த வார்த்தை என்னன்னு பார்க்கும் போது, சீமோனே சீமோனோ இதோ கோதுமை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். ரொம்ப தைரியமான ஒரு சுய நம்பிக்கை தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு வார்த்தை, உறுதியான வார்த்தை தான் பேதுருவோட வாயிலிருந்து வந்திருக்கு. ஆனாலும் கர்த்தருக்கு தெரியுமில்ல சொல்றார், உறுதியா இருக்க, ஆனாலும் சாத்தான் உன்னை சோதிப்பதற்காக உத்தரவு கேட்டுக்கொண்டிருக்கிறார் சொல்லி சொல்றார். சொல்லி முடிச்சுட்டு தொடர்ந்து அவர் 32 வசனம் பார்க்கும் போது, அதுக்கு முன்பதாக சில காரியத்தை கூட நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். இயேசு பேதுருவை பார்த்தாரு, பார்த்துட்டு இந்த ஒரு காரியத்தை சொல்றார், சாத்தான் உன்னை சோதிப்பதற்காக உத்தரவு வாங்கிட்டான் சொல்றார். சோ இந்த பதிலை கூட யார் எதிர்பார்த்திருக்க மாட்டார், பேதுருவை எதிர்பார்த்திருக்க மாட்டார். சோ ஏதோ அப்ரிசியேட் பண்ணுவாரு அவர், என்ன பண்ணுவார், முந்தைய வந்து அவர் பேசும் போது அவர் என்ன பண்ணுவார், ஒரு முதன்மைப்படுத்துவார் அவர் யோசனை பண்றாங்க, அல்லது இவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நிமித்தமாக இயேசு கொஞ்சம் ஆறுதல் அடைவார் சொல்லி கூட இவர் எதிர்பார்த்திருக்கலாம். ஏன்னா இயேசுக்கும் பேதுருவுக்கும் வயசு வித்தியாசங்கள் ஏதாவது தெரியுங்களா, யாருக்காது எவ்வளவு வயசு வித்தியாசம் தெரியும், இன்னைக்கு கூட போய் சர்ச் பண்ணி பார்க்கும் அந்த டிஃபரன்ஸ் தெரியல நமக்கு. ஆனா ஒரு பாயிண்ட் மாத்திரம் அங்க சொல்றாங்க, மூத்தவர் அது பார்த்து அது மாத்திரம் நம்ம சொல்லலாம். அப்ப பேதுரு வந்து அந்த முதலாம் நூற்றாண்டுல ஆரம்பத்தில் பிறந்த ஒரு நபர் சொல்லி அங்க அது ஒரு பாயிண்ட் மாத்திரம் தான் கொடுத்திருந்தாங்க. பார்க்கும் போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒருவேளை பேதுரு கண்டிப்பாக இயேசுவை காட்டிலும் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு வயசோ ரெண்டு வயசோ அல்லது மூணு வயதோ என்ன பண்ணிருக்கலாம், அவர் மூத்தவராக இருக்கலாம், அது நமக்கு சரியா தெரியல. பேதுரு கூட இந்த ஒரு நோக்கத்தில் கண்டிப்பாக அவர் சொல்லியிருக்கலாம், இயேசு இவ்வளவு கலக்கமோடு பேசும் போது அன்னவரை நீங்க பயந்துக்க வேண்டாம், நீங்க கலக்கம் அடைய வேண்டாம், எல்லாரும் இடல் அடைந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், இடல் அடைய மாட்டேன், நான் உறுதியா இருப்பேன். சோ அவருடைய அந்த வயசுல அந்த ஒரு நிலையில இருந்து கூட அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். ஆனா திரும்பவும் இயேசுகிட்ட இருந்து இந்த வார்த்தையை நிச்சயமாக அவர் எதிர்பார்க்கல, சீமோனே சாத்தானுனை சோதிப்பதற்காக உத்தரவு கேட்டுக்கொண்டார், அது ஓகே ஆயிடுச்சு சொல்ற. இத வார்த்தையை கேட்ட உடனே எப்படி எடுத்திருக்கும் பேதருக்கு? இந்த பதில் அவர் எதிர்பார்க்கல. இப்ப உண்மையாகவே அவர் அனுப்பிட்டிருப்பாரு, ரொம்ப கலக்கத்துக்குள்ள போயிருப்பார், ரொம்ப பயந்து போயிருப்பார். அவர் பயந்து போய் இயேசுவை பார்க்கும் போது திரும்பவும் இயேசு அவருக்கு என்ன ஒரு பதில் அவங்க கொடுக்கிறாரு பார்க்கும் போது, ஆனால் நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். பெரியமானவர்களே, இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு இடத்துல நடக்கும் இந்த காரியம் என்ன வெளிப்படுத்துதுன்னு பார்க்கும் போது, தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்பிடன்ஸ், சுய நம்பிக்கை, தன் மேல அவர் வச்சிட்டுக் கொண்டிருக்கிற அந்த உறுதியான நம்பிக்கை. சில நேரங்களில் இயேசுவை கூட அவர் என்ன பண்றாருன்னா செக் பண்றாரு, அங்க தண்ணியில் நடந்து வரும் போது நீர் இயேசுவானால் சொல்றாரு. அதே போல இங்க கூட இயேசு கூட ஒரு ஆறுதான வார்த்தையை அங்க சொல்லணும் அப்படிங்கறதுக்காக அவர் முயற்சி பண்றார். தன்னம்பிக்கை, அவருடைய வெளிப்பாடு அங்க சொல்லப்படுது. சோ இவ்விதமாக நம்ம பாடத்துக்குள்ள போக போக ஒரு கிறிஸ்தவனுக்கு தன்னம்பிக்கை அவசியமா இல்லையா அப்படிங்கிற பதிலுக்கு கண்டிப்பா நம்ம இந்த பக்கம் தான் சாயணும் அப்படின்னு பார்க்கும்போது அவசியம் இல்ல. நம்பிக்கை அவசியம், ஆனா தன்னம்பிக்கைங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணக்கூடிய விஷயம் பார்க்கும். சோ இவ்விதமாக இங்க இந்த இரண்டு வசனங்கள்ல கர்த்தர் சீமோனுக்கு சில விஷயங்களை அங்க சொல்லுகிறதா பார்க்கிறோம். இந்த இரண்டு வசனத்தினுடைய அர்த்தம் கூட நமக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே வேற ஒரு பாடத்தில் பார்த்திருக்கிறோம். ஆனா இருந்தாலும் அந்த பாயிண்ட் மாதிரி ஒரே நியூ பிரதர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட நம்ம சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம். இங்க என்ன சொல்றாருன்னா, இதோ அதாவது கர்த்தருக்கு பதில் சொன்னது யாருன்னா சீமோன் மாத்திரம் தான், மத்த பணி 11 பேர் என்ன பண்ணிருக்காங்க, அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப அவர் பதில் சொல்றதுக்கு யாருக்கான பதில் சொல்லணும், சீமோனுக்கு மாத்திரம் தான் பதில் சொல்லணும். ஆனா இங்க கர்த்தர் என்ன பண்றாருன்னா, சீமோனு சீமனு இதோ கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான். அப்ப அவர் சொல்லியிருக்கணும் உன்னை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார் சொல்ற. ஆனா இங்க என்ன பண்றாருன்னா, உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். அப்ப அது உங்களை யாரை குறிக்கும், யாரை குறிக்குங்க? பேதுரு மற்றும் சீஷர்களை அங்க குறிக்கிறதா இருக்கு. ஆனா இங்க ஒரு அடுத்தது ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, உங்களை வந்து சோதனைக்கு உட்கீழே கொண்டு போறதுக்கு சாத்தான் வந்து அங்க உத்தரவு கேட்டுக்கொண்டார் உண்மைதான். ஆனா அந்த சோதனையில உங்களை அல்ல, உன்னை மாத்திரம், நீ மாத்திரம் அங்க உன்னோட விசுவாசம் மாத்திரம் ஒழிந்து போகாதபடி உனக்காக நான் என்ன பண்ணிருக்கிறேன், வேண்டிக் கொண்டேன். சோ இது வரைக்கும் இந்த பாயிண்ட் நான் ஸ்டாப் பண்றேன், இன்னொரு சப்ஜெக்ட் கிடைச்சா நம்ம அதுல பாக்கலாம். அப்ப உங்களை அல்லது உன்னை யார உன்னு சொல்றா அப்படிங்கறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு காரியத்துல பார்க்கும் போது கூட பேதுருடைய தன்னம்பிக்கை, அந்த உறுதியான அந்த தைரியம் அங்க வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. பெரியமானவர்களே, இதுக்கு அடுத்தது அங்க என்ன நடந்தது நம்ம பார்க்கலாம். இந்த 32 வசனத்தோட இந்த லூக்காவை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். 33 வசனம் கூட நம்ம படிக்கலாம். இப்ப மறுபடியும் பேதுரு அங்க என்ன பேசுறாரு அப்படின்னு பார்க்கும் போது, இன்னும் கூட அவர்களுடைய தைரியம், அந்த உறுதியான அந்த தன்னம்பிக்கை இன்னும் கூட அங்க நிக்கிறதா கூட பாக்குறோம். ஏற்கனவே அங்க சொல்லிருக்கிறாரு, அங்க மத்தையில நம்ம பார்க்கும் போது, உமது நிமித்தம் எல்லாரும் இடர்ல அடைந்தாலும் நான் இடர்ல அடையணும், ஒரு காலம் நான் என்ன பண்றேன் இடறி போறது கிடையாது சொன்னாரு. ஆனா பேதுருகிட்ட மறுபடியும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு சோதனைக்குள்ள போகக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உனக்கு இருக்கு அப்படி சொல்லும் போது, மறுபடியும் இங்க என்ன வார்த்தையை தான் அவர் எடுத்து வைக்கிறாருன்னா, ஆண்டவரே காவலிலும் சாவிலும் உம்மை நான் பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன். அப்ப இங்க கூட என்னதான் ஒரு குணம் அவர் வெளிப்படுதுன்னா, தன்னம்பிக்கை, கண்டிப்பா நான் வருவேன், நான் வருவேன், நான் வருவேன். அப்ப நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுனாவே அது என்ன சுயத்தை அங்க குறிக்கிறது. அப்ப நான் வருவேன், நான் வர்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன், நான் இடர்ல அடைய மாட்டேன், இப்படிலாம் சொல்லும் போது தன் மேல வைத்திருக்கிற அந்த உறுதியான நம்பிக்கை, அந்த சுய நம்பிக்கையில, அந்த தன்னம்பிக்கையில, நீங்க எங்க போனாலும் காவலில் இருக்கிறீங்களா நான் கூட வந்து இருப்பேன், அதே போல மரணத்துல போறீங்களா நான் கூட என்ன பண்றேன், அந்த மரணத்துல அந்த சாவுல உங்க கூட நான் வருகிறேன் என்று அங்க தீர்க்கமாக அங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை இங்க சொல்லப்படுது. மறுபடியும் கர்த்தர் அங்க சொல்லுகிற விஷயம் என்ன தெரியும், 34 வசனம்,
அவர் அவனை நோக்கி, பேதுருவே இன்றைக்கு சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார்.
அப்ப இங்க சொல்லும் போது சொல்றாரு, நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்டப்பா, ஆனா ஒரு விஷயம் உண்மையாகவே அங்க நடக்க போகுது. இன்று பொழுது விடுகிறதுக்கு முன்னே, அதாவது சேவல் கூவுறதற்கு முன்னே என்னை எத்தனை தரம் மறுதலிப்ப, 3 முறை நீ மறுதளிப்பாய்னு சொல்லி அங்க சொல்லுகிறதா பாருங்க. இப்ப பேதுரு என்ன பண்ணிருப்பாருங்க, பேதுரு என்ன பண்ணிருப்பாரு, தன் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அந்த உறுதியில உன்ன நின்றுப்பாரா, நின்றுப்பாருங்களா? ஆனா வசனம் இன்னும் அப்படிதான், அவர் உறுதியாக கூட அங்க நின்னாருங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்களை இன்னும் கூட அதிகமாக அவர் புரிந்து கொள்ள, என்ன காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் விஷயத்தை அவர் புரிந்துக்கல. ஆனா இன்னும் கூட என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தன்னம்பிக்கையில ரொம்ப உறுதியாக அவர் இருக்கிறதா பார்க்கணும். மத்தேயு சுவிசேஷம் புரட்டிக்கலாம், வசனம் கடைசியாக அங்க முடிக்கிறார் பாருங்க, 35 வசனம்.
அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன்.
மறுபடியும் இங்க சொல்றாரு, ஆண்டவரே உம்மோடு கூட நான் மரிக்க வேண்டியதா இருந்தாலும் என்ன பண்றேன், முதல்ல சொன்னாரு நான் ஸ்டெடியா இருக்கிறேன் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல ஒன்னு சொல்றாரு. இரண்டாவது கர்த்தர் வந்து இல்லப்பா சாத்தான் உன்னை சோதிப்பதற்காக உத்தரவு கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன சொல்றாருனா, நான் காவலிலும் சாவிலும் என்ன பண்றேன், உன்னை பின்பற்றி வர நான் ரெடியா இருக்கிறேன் சொல்றாரு. அப்படி கர்த்தர் என்ன சொல்றாருனா, அப்படி கிடையாது, இன்னைக்கு நான் கன்ஃபார்ம் பண்ண போறேன் என்னன்னு பார்க்கும் போது, சேவல் கூவுறதுக்கு முன்பதாக நீ 3 முறை என்னை மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப என்ன பாயிண்ட் அவர் பிடிச்சுக்கிட்டார் அப்படின்னா, மறுதளிக்க மாட்டேன்னு சொல்றாரு. வசனம் இங்க தெளிவாக இங்க சொல்லும் போது என்ன சொல்லப்படுதுன்னா, நான் உம்மோட மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு பேரு அங்க சொல்லுகிறதா பார்க்கணும். பெரியமானவர்களே, இந்த ஒரு 6 வசன பகுதிகளை பார்க்கும் போது மீண்டுமாக ரசல்லா நமக்கு உறுதி செய்கிறார் என்னன்னு பார்க்கும் போது, பேதுரு அவர் மேல அதாவது தன் மேலேயே வைத்திருந்த நம்பிக்கையில மிகுந்த உறுதியோடு கூட அவர் இருந்தார்னு பார்க்கிறோம். உண்மைதான், ரொம்ப சந்தோஷம் தான். இயேசுவின் நிமித்தம் எல்லாரும் சிதறடிக்கப்பட போனாலும் கூட இவர் சிதறாமல் அவரோடு கூட அவருக்கு துணையாக நின்றிருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். அதே போல காவலிலும் சாவலும் அவரை பின்பற்றி போகக்கூடிய ஒரு சீசனாக, உண்மையான சீசனாக இருந்தா இருக்கிறதுக்கு அவர் உத்தரவு சொல்லியிருக்கார், ரொம்ப சந்தோஷம் தான். 3வது சொல்லும் போது, மறுதளிக்க மாட்டேன், நான் செத்தாலும் உண்மை நான் மறுதளிக்க மாட்டேன், ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். இந்த ஒரு காரியத்தை கடைசி வரைக்கும், தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் அவர் கடைபிடித்திருந்தார்னா ஓகே. இன்னும் சில நேரங்களில் வேற ஒரு சம்பவம் அங்க நடக்கப்போகுது. இது குறித்து தான் பிரதர் ரசல் சொல்லும் போது, அவருடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிற மிகப்பெரிய ஒரு சம்பவம் இதுவரைக்கும் அந்த சம்பவம் பேதுருடைய இந்த விதமான ஒரு சம்பவம் பேதுருடைய வாழ்க்கையில நடந்ததே இல்லை. அநேக போராட்டங்களை அவர் சமுத்திரத்தின் மேல அவர் பார்த்திருக்கலாம், சொந்த வாழ்க்கையில அவர் பார்த்திருக்கலாம். ஆனா எல்லாவற்றின் நிமித்தமாக அவர் சம்பாதித்துக் கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, தன்னம்பிக்கை, ஒரு உறுதியான ஒரு மனநிலை. உண்மைதான், ஆனா அந்த ஒரு தன்னம்பிக்கையும் அந்த தைரியமும் உறுதியான மனநிலையும் கர்த்தருக்காக அவர் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ண போது கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும் போது, அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை நிச்சயமாக அங்க இல்லை. அப்ப வேற என்னதான் கர்த்தரை எதிர்பார்த்திருக்கிறார், இதை குறித்து தான் நம்ம பாடத்துல அடுத்ததாக நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த ஒரு சீன் முடிந்தது, இவங்க என்ன பண்றாங்க, கடந்து அங்க போகிறதா பார்க்கிறோம். இப்ப கெத்செமனே தோட்டத்துல அவங்க இருக்கிறாங்க, இருக்கும்போது போர் சேவர்களோடு கூட யூதாஸ் அங்க காட்டி கொடுத்ததற்கு அங்க வருகிறார். வந்து ரபி ரபி என்று முத்தம் செய்து அங்க காட்டி கொடுக்கும் போது போர் சேவர்கள் அவர் மேல கை போடுறதுக்கு அங்க வராங்க. அப்ப அங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும் போது, ஏற்கனவே இந்த வசனம் படிச்சுட்டோம், மத்தேயு 26:69 வசனம் நீங்க படிக்கலாம், மணிக்கணும். அதுக்கு முன்பதாக வசனம் பார்க்கும் போது அவர் என்ன பண்றார், அந்த மல்பூசனுடைய காதை அங்க வெட்டுகிறதா கூட பார்க்கலாம். அப்ப கடைசி வரைக்கும் கூட அவருடைய மனநிலை ரொம்ப உறுதியாக இருந்தது. அந்த தன்னம்பிக்கையில மீதி நிமித்தமாக என்ன பண்றாரு, காரியங்களை அவர் அங்க செய்கிறதா நம்ம பார்க்கிறோம். உண்மைதான், ஆனால் இப்போ சம்பவம் மாறுகிறதா பார்க்கிறோம். அரெஸ்ட் பண்ணியாச்சு, அவரை பிடித்துக் கொண்டு போறாங்க. 69வது வசனம், 26வது அதிகாரம் மத்தேயு படிக்கலாம். பிரியமானவர்களே, இங்க பார்க்கும் போது நீயும் அந்த மனுஷனோட இருந்தாய் அப்படின்னு ஒரு ஸ்திரீ சொல்லும் போது, அப்புறம் ஒரு ஸ்திரீ சொல்லும் போது பாருங்க, உடனே கிட்டத்தட்ட அந்த 2-3 மணி நேரத்திற்குள்ள அங்க எவ்விதமாக அந்த மனநிலைகள் அங்க மாறுது பாருங்க, எவ்விதமாக பேதுரு மாறிட்டு இருக்காரு பாருங்க. எல்லா விதத்திலும் தன்னுடைய தன்னம்பிக்கையை அவர் வெளிக்காட்டின அந்த விஷயங்கள், எவ்வளவோ சம்பவங்கள் நம்ம பார்த்திருக்கோம் நடந்திருக்க அவருடைய வாழ்க்கையில, அந்த தைரியத்தை அந்த உறுதியை அவர் காமிச்சிருக்கிறாரு. ஆண்டவரே, நீங்க எங்க போனாலும் தான் பின்னாடி வரதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன் உறுதி பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அதே போல நீர் மறித்தால் நான் கூட என்ன பண்றேன், மறிக்கிறேன், நான் மறுதளிக்க மாட்டேன் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற, கர்த்தர் சொன்ன அந்த காரியங்கள் இங்க நடக்க இருக்கிறது. முதல்ல அவர் என்ன பண்ணினார் அப்படின்னு பார்க்கும் போது, நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது, என்ன விஷயம் பேசுற நீ சொல்றது தெரியல சொல்றாரு. அடுத்ததா வசனம் படிக்கலாம். இப்ப பாருங்க, அங்கிருந்து என்ன பண்ணிட்டாரு, பேதுரு கடந்து போயிட்டாரு. அங்கிருந்து இங்க இருந்தா பிரச்சனையா பெருசாகும், நாம இங்கிருந்து என்ன பண்ணிடுவோம், வேற பக்கம் போயிடணும். அப்ப அந்த வாசனுடைய மண்டபத்துக்கு அங்க அந்த என்ட்ரன்ஸ்க்கு அங்க போய் அங்க இருக்க போய் அங்க நடக்குது. இன்னொரு ஒரு பெண்மணி பார்த்துட்டு அவங்களை பார்த்து கேக்குறாங்க, முதல்ல நீங்க சொல்ற விஷயம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு. இப்ப அடுத்ததாக என்ன பண்றாரு அப்படின்னு பார்க்கும் போது, அந்த மனுஷன் எனக்கு தெரியாது சொல்ற. மூன்றாவது காரியம் கூட நாம பார்க்கலாம், படிங்க. பெரியமானவர்களே, இந்த 74 வசனத்துல பார்க்கும் போது, நிச்சயமாகவே நீங்க சொல்ற விஷயம் எனக்கு தெரியாது, அந்த மனுஷனை குறித்து நான் அறியேன் எனக்கு தெரியாது. அது மாத்திரமல்ல, இதை குறித்து இவ்விதமாக சொல்லி அவர் என்ன பண்றாரு, சபிக்கிறாரு, சத்தியம் பண்றாரு. மறுதளிக்கிறது மாத்திரமல்ல, மறுதளிக்கிற விஷயத்தை இன்னும் என்ன பண்றாரு, அவர் கன்ஃபார்ம் பண்றாரு. நான் மறுதளிக்கிற அந்த காரியத்தை என்ன பண்றாருன்னா, இன்னும் உறுதி செய்யற, கண்டிப்பா அந்த மனுஷன் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சத்தியமாக சொல்றேன். அதே போல சபிக்கவும் கூட என்ன பண்றாரு, அங்க தொடங்குற விஷயம். அப்பதான் அந்த டைமிங் என்ன இருக்கும், ஏசு சொன்ன அந்த காரியம் அங்க சேவல் அங்க பூவிடுச்சுன்னு பாக்க. பெரியமானவர்கள், இந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 வசனத்துக்குள்ள பார்க்கும் போது, ஒரு 3-4 மணி நேரத்துல பேதுருடைய அந்த உறுதி எங்க போச்சு? ஏன் அவர் வந்து இயேசு கிட்ட வந்து அவர் உறுதியாக சொன்ன அந்த வார்த்தைகள் அது எங்க போயிடுச்சு? நீர் எங்க போனாலும் நான் பின்பற்றி வரேன், நான் வரதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன், காவலிலும் சாவிலும் மறிக்க வேண்டியதா இருந்தாலும் கூட நான் நிச்சயமாக உன்னை மறுதளிக்க மாட்டேன். ஆண்டவரே, மற்ற சீஷர்கள் எப்படி இருக்காங்க, அமைதியா இருக்கிறாங்க. மூன்றாவது காரியத்தை பேசும் போதுதான், இவர் இவ்வளவு தூரம் பேசும் போது மற்ற சீஷர்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க, அவர்களும் அப்படியே சொன்னார்கள். வசனம் அங்க நமக்கு சொல்லு. அப்ப இவ்விதமாக பேதுரு உறுதியாக இருந்த மனுஷன், அவருடைய உறுதி எங்க போயிடுச்சு, அப்ப அவருடைய நம்பிக்கை எங்க போயிடுச்சு? 74 வசனத்தை முடிச்சிட்டோம்னா லூக்கா சுவிசேஷத்துக்கு போயிடலாம். 22 அதிகாரம் 61 வசனம் படிக்கலாம். இப்ப பாருங்க, சேவல் அங்க கூவிடுச்சு, 3 மறுதளிச்சிட்டாரு, சேவல் அங்க கூறி கூவிடுச்சு. இப்ப இயேசு என்ன பண்றாங்க, பேதுருவை அங்க திரும்பி பார்க்கிறார். இங்க பிரதர் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, இயேசுக்கும் அவருக்கும் சில அடிகள் தூரம் தான் அங்க இருந்தது. கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா நிச்சயமாக இயேசுடைய முகத்தை நாம் பார்க்கலாம், இயேசுடைய உருவத்தை அங்க பார்க்கலாம் பேதுரு. அதே போல பேதுரு நிற்கிறதை கூட இயேசு அங்க பார்த்துக்கிட்டு தான். ஒருவேளை இயேசு கூட என்ன பண்ணிருக்கலாம், இந்த மனுஷன் பேதுரு சொல்லுகிற காரியத்தை என்ன பண்ணிருக்கலாம், அவர் பார்த்திருக்கலாம், பார்த்துட்டு அமைதியாக இருந்திருக்கலாம். அப்ப சேவல் கூவின உடனே இவர் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும்போது, திரும்பவுமாக அவர் திரும்பி அங்க பேதுருவை நோக்கி பார்க்கிறதா நமக்கு வசனம் சொல்றது. ரொம்ப ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான், ஆனா ரசல் அழகா அதை எழுதுறார். நீங்க போய் தயவு செய்து படிச்சு பாருங்க. அவருடைய பார்வையில, இயேசுடைய பார்வையில எவ்வித காரியங்கள் அங்க வெளிப்பட்டது அப்படின்னு பார்க்கும் போது, நான் சொன்னேன்ல நீ கேட்கலையில அந்த ஒரு காரியமா, அல்லது நான் சொல்லி நீ கீழ்ப்படியில அப்படிப்பட்ட ஒரு கோபமான ஒரு பார்வை அங்க இருந்ததா அப்படின்னு நிச்சயமாக இல்ல. அவர் சொல்றாரு, ஒரு பரிவான ஒரு இரக்கமுள்ள ஒரு பார்வை. ஐயோ பேதுருவே, ரொம்ப பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலையில பேதுரு இருக்கிறார். நீ ரொம்ப பரிதபிக்கக்கூடிய நிலையில இருக்கிற பேதுரு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாருன்னா இயேசு பார்க்காரு. ஏன் அப்படின்னா, இயேசு சொல்றாரு, இவ்விதமாக சிதறிக்கப்படுவீர்கள், அங்க மெய்ப்பனை வெட்டுவாங்க, என்னுடைய மரணம் இவ்விதமாக இருக்கும் அப்படி சொல்லும் போது, இதனுடைய அந்த ஒரு வெயிட், அதனுடைய கணத்தை நிச்சயமாக யாருமே உணர்ந்து கொள்ளல. அது நல்லாவே கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனா பேதுரு மாத்திரம் முன் வந்து அவர் பேசும் போது, இயேசு உடனே என்னதான் நினைச்சாருன்னா, அப்படி திரும்பி பார்த்து அவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு தான் சில வார்த்தைகளை திரும்பமாக அங்க சொல்றாரு. அவரை பார்க்கும் போதே அப்பவும் பரிதாபமான ஒரு பார்வை தான் பார்த்திருப்பார். பேதுரு நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறது உனக்கு என்ன பண்ணல, இன்னும் புரியாம நீ சொல்ற, புரியாம பேசிட்டு இருக்க. அப்ப திரும்பவுமாக உணர்த்துவதற்காக இன்னும் சில காரியங்களை பேசும்போது அவர் திரும்பவுமாக என்ன பண்றார், பேதுரும் கூட உறுதியாக அவர் திரும்ப பேசுறார். இந்த காரியங்கள் நடந்தாரு, கடைசியில என்ன பண்றாரு, இயேசு கூட ஓகே அப்படின்னு விட்டுட்டாரு. ஆனா இங்க காரியம் சொன்ன பிரகாரமாக நிறைவேறும் போது அவர் பேதுருடைய முகத்தை அங்க பார்க்கிறார். இப்பவாவதும் அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது அவர் புரிஞ்சிட்டு இருக்கிறாரா? திரும்பி பார்க்கும் போது பேதுரு எப்படிதான் இருந்திருப்பாரு? பார்க்க முடியுமா, இயேசுடைய முகத்தை பார்க்க முடியுமா? அவரு அவருடைய பார்வையை சந்திக்க முடியுங்களா? மிகுந்த ஒரு பரிதபிக்கக்கூடிய ஒரு பார்வை, ரொம்ப இரக்கமுள்ள ஒரு பார்வை. உனக்காக ரொம்ப நான் பரிதவிக்கிறேன், ரொம்ப பாவப்படுறேன். பார்வையை பார்க்கும்போது நிச்சயமாக பேதுருக்கும் அங்க நிற்க முடியல, நிலை கொள்ள முடியல. அங்க அவர் என்ன பண்ணார் பசங்களுக்கு படிக்கலாம். இயேசு பேசல, ஆனா அவருடைய பார்வை என்ன வார்த்தைகளை பேதுருடைய இருதயங்களை கொண்டு வந்து அங்க தாக்குனது, குத்துனது அப்படின்னு பார்க்கும் போது, சேவல் கூவுறதுக்கு முன்னே மூன்று முறை பேதுரு நீ என்ன மறுதளிக்க போற அப்படிங்கிற வார்த்தையை மாத்திரம் இவருடைய பார்வையின் வழியாக அவர் இருதயத்தினுடைய ஆழத்துல ஊடி பாலிச்சிட்டார். சோ இதனுடைய வலி அவர் அனுபவிக்க முடியல. சோ அந்த வலியின் நிமித்தமாக உடனே அவர் என்ன பண்றாருன்னா 62 வசனம் அங்க நிக்க முடியல. வசனம் படிக்கலாம். வெளியே போனாரு, இயேசு கிறிஸ்துவின் பார்வை அங்க பார்க்க முடியல. அதனுடைய அர்த்தத்தை என்ன பண்றாரு, அவர் உணர்ந்து கொண்டவராக அதனுடைய தாக்கத்தை அவர் அனுபவிக்க முடியல. உடனே வெளியே போகிறாரு, உடனே அவர் என்ன பண்றாரு, மனம் கசந்து அழுதான்னு சொல்லி அங்க வார்த்தை வசனம் நமக்கு சொல்லுகிறது. பேதுரை குறித்து நெட்ல சர்ச் பண்ணும் போது ஒரு அருமையான ஒரு பாயிண்ட் அங்க கொடுத்துருந்தாங்க, அது உண்மையா போய் தெரியல. ஆனா இந்த ஒரு வார்த்தை படிக்கும் போது அது நமக்கு ஞாபகம் வருது. பேதுருடைய கண்கள், அவருடைய கண்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் இன் கலர், கருப்பா இருக்கும். ஆமா, ஆனா அவருடைய கண் எப்பயுமே, அதாவது கருவிலி சொல்றாங்க வேற ஒண்ணும் இல்ல, ஆனா கண்கள் எப்பயுமே ரெட்டிஷா இருக்கும். ஆமா, கலங்கின கண்களாகவே இருக்கும். ஆமா, அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, எப்பவுமே பேதுரு கண்ணீர் வடிக்கிறவராகவே கலங்குறவராகவே இருப்பாராம். ஏன் அப்படின்னா உறுதியான மனுஷன் தான், ஆனா வெகு சீக்கிரத்துல இலகிடுவாரு சொல்ற, அவருடைய மனசு வந்து இறங்கிடும். வயசுக்கு மூத்தவர் தான், ஆனா அவருடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் எதிர்ப்புகள் வந்து அவருடைய தொழில் ரீதியாக, அதே போல அவருடைய வாழ்க்கை சொந்த வாழ்க்கையில அவர் அனுபவிக்கும் போது அதிகமாக அவர் என்ன பண்ணிடுவார்னா கண் கலங்கிடுவாராம். இப்படி அதிகமாக அழுது 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 அவருடைய கண்கள் எப்பயுமே எப்படிதான் இருக்கலாமா, சிவப்பா தான் இருக்கும். சரி, உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது. ஆனா இங்க சொல்றாரு, இந்த இயேசுனுடைய அந்த பார்வையை கண்ட உடனே அவர் என்ன பண்றாரு, வெளியே போயிட்டு தான் இயேசுக்கு சொன்ன அந்த வார்த்தைகளை விட்டு நான் மீறி போயிட்டேன், அது மாத்திரமல்ல இயேசுவை தெரியாது என்று சொல்லிட்டேன், அந்த மனுஷன் யார் என்று தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அதே போல அவரை என்ன பண்ணிருக்கேன், சபிக்கிறதுக்கு அது தெரியாதுங்கிற சத்தியம் பண்றதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், மூன்றரை வருஷ காலம் அவருடைய ஊழிய வாழ்க்கையில அவரோடு கூட இருந்து அவரு என்ன சாப்பிட்டாரோ அதையே சாப்பிட்டுட்டு, அவர் எங்க படுத்து தூங்கினாரோ அதே போல இவரும் அங்க கூட என்ன பண்ற, படுத்து தூங்கிட்டு எந்த ஒரு கவலை இல்ல. சில நேரங்களில் வீட்டுக்கு அடுத்த கவலைகள் வந்தாலும் கூட இயேசுவும் மற்ற சீஷர்களும் கூட என்ன பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு நிச்சயமாக போய் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இயேசு அனுப்பிச்சிருப்பார் ரெண்டு சீஷர்கள், இன்கேஸ் யோவானா கூட சின்ன பையனா இருக்கணும் அனுப்பிச்சிருக்கலாம், போப்பா பேதுருடைய வீட்டுக்கு போயிட்டு பிள்ளைகளா இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் நீ என்ன பண்ண, போய் ரெடி பண்ணி கொடுத்துட்டு நீ வந்துடு, பேதுரு அவங்க கூட போயிருக்கலாம். சோ விதமாக எல்லா விதத்திலையும் பேதுருவை வந்து போஷித்து காப்பாற்றி ஒரு அரவணைப்புக்குள்ள அன்பாக அவர் வழி நடத்தி கொண்ட வந்த தன்னுடைய ஆண்டவர் ஒன்று. இரண்டாவது, மற்ற எல்லா சிசுகளின் காட்டிலும் வயது மூத்தவராக இருந்தாலும் கூட படிப்புல ரொம்ப குறைவு, அதே போல அவருடைய தொழில ரொம்ப கீழான தொழில், கேவலமான ஒரு தொழிலாகத்தான் இருந்துச்சு. சோ அந்த வகையில இருக்கிற ஒரு மனுஷனை இயேசு என்ன பண்றாரா, தன்னுடைய 12 சீஷர்கள் அவங்கள முதன்மையானவராக அங்க வைத்து அங்க சொல்லுகிறாரு, இந்த விஷயத்தை நீ என்னை தேவனி குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிற இந்த விஷயத்தை மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, ஆனா ஆவி உனக்கு என்ன பண்ணிருக்கு, வெளிப்படுத்தி இருக்கு. அதனால உண்மேல் சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் இப்ப அவர் நினைவு கூர்ந்திருப்பார். பேதுரு உண்மையில அல்லது இந்த விசுவாசத்தின் மேல என்னுடைய சபையை நான் என்ன பண்ணுவேன், கட்டுவேன். நீங்க அதற்கு அடுத்த வசனம் நீங்க போயிட்டீங்கன்னா, பரலோகத்தினுடைய திறவுகோள்களை யார் கையில கொடுக்கறப்பா, யார் கையில, படிப்பு இல்ல, வசதி இல்ல, ஒரு கீழான தொழில், கேவலமான தொழில் இருக்கிற ஒரு மனுஷன் தான் என்ன எதிர்பார்ப்புல வந்து அழைப்புக்குள்ளாக அவர் வந்தார்னு தெரியாது. ஆனா அவர் கையில கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்னன்னு பார்க்கும் போது, பரலோகத்தினுடைய திறவுகோள்களை உன் கைகள்ல நான் கொடுக்கிறேன். இந்த ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம் வேற எந்த சீசன் காட்சி இருந்துச்சுங்களா? இல்ல. இயேசுடைய மார்பில் சாய்ந்து படுத்துக் கொண்டிருக்கிற அந்த யோவான் இருந்துதா? இல்ல. ஆனா பேதுருடைய வாழ்க்கையில பார்க்கும் போது, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்கும் போது, இதை தவிர வேற ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் நிச்சயமாக இல்ல. அதையும் அவர் உணர்ந்து பார்த்திருப்பார். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஓகே, அதே போல தன்னுடைய பழைய வாழ்க்கையில ஓகே, அதே போல 12 சீஷர்களுக்கு மத்தியில இவருடைய நிலை கர்த்தர் உயர்த்தி கொடுக்கிறார். பரலோகத்துடைய திறவுகோள்களை நான் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இதெல்லாம் வந்து யோசனை பண்ணி பார்த்திருப்பார். இவ்விதமாக என்னை அரவணைச்சு அழைத்து ஆசீர்வதித்து போஷித்துக் கொண்டு வந்த என்னுடைய ஆண்டவர் நான் என்ன பண்ணிருக்கேன். ஆனா அங்க உறுதியாக சொன்னார், உண்மைதான். அங்க கூட என்னவே யோசனை பண்ணி தான் சொல்லியிருப்பார், இவ்வளவா என் கர்த்தர் எனக்காக செய்யும் போது நிச்சயமாக அவர் என்ன பண்ணுவார், மறுதளிக்க மாட்டேன், நிச்சயமாக நான் மறுதளிக்க மாட்டேன். ஆனா அதுல என்ன கலந்து இருந்ததுன்னா, மிகுந்த தன்னம்பிக்கை மிகுந்தவராக அந்த ஒரு காரியத்தை அவர் சொன்னார். ஆனா இங்க பார்க்கும் போது அதை மீறினவராக அவர் மனம் கசந்து அழுகிறார். அந்த காரியம் எல்லாம் அவர் யோசனை பண்ணிட்டு அங்க இருந்திருப்பார் நாம் பார்ப்போம். இவ்விதமாக கடைசியாக அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை பார்க்கும் போது, அவர் வெளியே போய் மனம் கசந்து அவர் அழுகிற அந்த ஒரு காரியம், இயேசுனுடைய பார்வை தன்னம்பிக்கையில உறுதியா இருந்த அந்த பேதுனுடைய இருதயத்தை உருக பண்ணிட்டு திரசலங்க எழுதுறார். இயேசுனுடைய அந்த கனிவான பார்வை, அந்த இரக்கத்தினுடைய பார்வை, தன்னம்பிக்கையில தைரியத்திலே உறுதியா இருந்த பேதுனுடைய இருதயத்தை உருக பண்ணிற்று. இதுதாங்க பேதுருடைய வாழ்க்கையில நடந்த மிக முக்கியமான, அவரால் மறக்க முடியாத ஒரு சம்பவம் இதுதான். இதே சம்பவம் தான் அவருடைய வாழ்க்கையும் என்ன பண்ணிச்சு மாற்றி போட்டதுன்னு கூட நாம் பார்த்தோம். என்பதாக பார்க்கும் போது அந்த 2 திருவுகோள்களை கையில் ஏந்தினவராக என்ன பண்ணார், இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக அவர் போய் பெந்தெகோஸ்த் நாள்ல, அதற்கு பின்பதாக அவர் செய்கிற அந்த ஊழியத்தில் அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்காக அவர் கொண்டு வந்தார். ஒன்று யூத ஜனத்தின் மத்தியில இயேசுவை பற்றின அந்த சுவிசேஷத்தை அறிவித்தார். அவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சியாக அவர் நின்றார். உண்மைதான். அதே போல புறஜாதி ஜனத்தின் மத்தியிலும் கூட, புறஜாதி ஜனங்களுக்கு கூட ஒரு கதவை கூட யார் திறந்து விட்டதுங்க? அப்ப தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக புறஜாதி ஜனனுடைய கதவை திறந்து விட்டது கூட பேதுருத்தான். சோ இவ்விதமாக மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்குள்ளாக அவர் கடந்து போனார் கூட நம்ம பார்க்கிறோம் தெரியுமா? இதற்கப்புறம் அவருக்கு என்ன நம்பிக்கை இல்லைங்க, நான் இல்ல. தேவாலயத்தின் வாசல்ல வந்து ஒரு பிச்சை கேட்கிறாரு, ஐயா ஏதாவது என்ன பண்ணுங்க எங்களுக்கு கொடுங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, என்ன இல்ல, ஒண்ணுமே இல்ல. அதுதான் அப்ப அவருடைய கன்ஃபஷன், அவருடைய அறிக்கை என்னன்னா, நான் வரேன், நான் செய்யறேன், நான் கத்தி எடுக்கிறேன், நான் வெட்டுறேன், நான் உமக்காக உயிர் கொடுக்கிறேன் அப்படின்னு இருந்த அதே பேதுரு இப்ப என்னவா மாறி இருக்காருன்னு பார்க்கும் போது, என்னிடத்துல ஒண்ணு இல்லப்பா சொல்றாரு, எங்களிடத்துல ஒண்ணுமே இல்ல. இதே அறிக்கையை தான் ஆரம்பத்திலையும் பண்ணார். ஞாபகம் இருக்குங்களா, முதல்ல அழைப்புக்குள்ள கூட்டிட்டு வரும்போது அங்க பேதுரு அங்க சொன்னார், ஐயோ நான் பாவியான மனுஷன், நீங்க போயிடுங்க, தயவு செய்து போடுங்க. சோ அவர் வந்து அங்க கூட தனி முழுமையாக அறிக்கையிடுகிறார். இங்க மறுபடியும் ஒரு புதிய மனிதனாக அங்கிட்டு இருந்த அந்த ஒரு தம் மேல வச்சிருந்த நம்பிக்கை விட்டுட்டு யார் மேல ஒரு நம்பிக்கை மாறி இருக்கு, கிறிஸ்து. கிறிஸ்து அப்ப அவருடைய வல்லமையை அவர் வந்து அங்க உணர்ந்து கொண்டவராக என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து அவருக்காக, தேவனுக்காக, அவருடைய சத்தியத்திற்காக, சுவிசேஷத்திற்காக வல்லமையில் ஒரு ஊழியத்தை அவர் தொடங்குகிறதா கூட அங்க பார்த்தோம். இதுதான் இன்னைக்கு நமக்கு பாடம். இதுல இருந்து நமக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு இந்த பஸ்காவினுடைய காலப்பகுதியில ஆயத்த நாட்கள்ல ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கிறோம். அநேக பாடங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். வீட்டில் அநேக தியானங்களை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மைதான் பிரியமானவர்களே, இந்த பாடத்தின் மூலமாக நாம் கற்றுக் கொடுக்கிற விஷயம் என்ன, அல்லது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விஷயம் காரியங்கள் என்ன, தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பேதுருவை போல இன்றும் கூட நாம் இருக்கலாம், தன்னம்பிக்கை மிகுந்தவராக. அழகான பதில் சொன்னோம், ஒரு உலக மனுஷனுக்கு அதிகப்படியாக தேவைப்படுகிற குணம் தன்னம்பிக்கை, உண்மையாக வாழ்க்கையில உயர்ந்து போகிறதுக்கு. ஆனால் ஒரு மெய்யான கிறிஸ்தவனுக்கு நம்பிக்கை வேணும். அது தன்னம்பிக்கை கிடையாது, அந்த நம்பிக்கை யார் மேல வேணும், தேவன் பட்சமாய் அந்த நம்பிக்கை வேணும். தேவன் மேல அந்த நம்பிக்கை உள்ளவர்களாக, அந்த விசுவாசம் உள்ளவர்களாக நாம் நிச்சயமாக அங்கே இருக்கோம். இப்ப திரும்பவும் அந்த கேள்வி கேட்டு பார்த்தோம்னா, இல்ல நமக்கு தன்னம்பிக்கை அவசியம் இல்ல, நோ நெவர் தான் நம்ம சொல்லணும். கண்டிப்பாக தன்னம்பிக்கை நமக்கு அவசியம் இல்ல. ஒருவேளை இருந்ததுன்னா பிரியமானவர்களே, நம்மை நாம சலடை போட்டு கொஞ்சம் தேடி பார்க்கணும். சில நேரங்களில் பல நேரங்களில் நம்ம பல பேர் என்ன பண்றோம் அப்படின்னு பார்க்கும் போது நம்மள என்ன பண்றோம், உறுதியான நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கோம், உறுதியான நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கோம். சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்ல போனா, சப்ஜெக்ட் நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஏதோ ஒரு நெல்ல டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து எழுதிட்டு வந்து நான் படிச்சிட்டோமா, எப்படி இருந்தாலும் அப்ப என்ன பண்ணிடுறேன், சமாளிச்சிருவேன். நம்பிக்கை போதுமா? இந்த நம்பிக்கை போதுமா? ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் இது மாத்திரம் நான் சொல்றேன். உட்கார்ந்து தேவடி சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த பாடத்தை தியானம் பண்ணணும். அவருடைய உத்தரவுகளுக்காக, அவருடைய பதில்களுக்காக என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். அப்பதான் இங்க வந்து தேவன் பட்சமா நம்ம என்ன பண்ண முடியும், பேச முடியும். இல்லையா என்னுடைய வார்த்தைகளை மாத்திரம் அங்க பேசுகிறவனாக நான் இருப்பேன், உண்மைத்தான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில நிச்சயமாக ஆவிக்குரிய ஜீவியங்கள்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும்போது நாம் என்னென்ன காரியங்கள்ல நம்மளே நாம் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற காரியத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அநேகமாக நிறைய பேர் இந்த ஒரு காரியத்தை கடந்து போயிருக்கலாம். உண்மையாகவே நான் வந்து எப்படி இருக்கிறேன், தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், நான் தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறேன், அந்த ஒரு காரியத்தில் கூட என்ன ஒரு நம்பிக்கை வந்துடக்கூடாது, தன்னம்பிக்கை என்ன சொல்றார் பிரதன் பார்க்கும்போது, எப்பொழுதும் எந்த சமயத்திலும் நாம் இப்படிதான் இருக்கணும்னா அவரை சார்ந்துதான் இருக்கணும். பிரதர் நீங்க எப்படி இருக்கிறீங்க, யார் பட்சமா இருக்கேன், நான் தேவனுடைய பட்சமாக இருக்கிறேன் அப்படிங்கறது நான் உறுதியா இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் எப்படிங்க, அது கூட தன்னம்பிக்கை, அது கூட அது கூட. தேவன் என்ன பண்ற, தேவன் என்னை அவர் பக்கமாக சேர்த்துக் கொண்ட, நான் எப்பொழுதும் அவர் பக்கமாக சார்ந்து இருக்கிறேன். இதுதான் எங்கிட்ட ஒண்ணுமே இல்ல. சோ தன்னை வெறுமையாக காட்டிக்கொள்கிற ஒரு விஷயம், வெறுமையாக எப்பொழுதும் ஒவ்வொரு சமயத்திலும் கர்த்தருடைய பாதத்தில் தேவனுடைய பாதத்தில் அறிக்கை பண்ணுகிற இந்த விஷயம் நமக்கு நிச்சயமாக அங்க வேண்டும் என்று சொல்றோம். மூணு பாயிண்ட் இங்க பிரதர் நமக்கு கொடுக்கிறார். அப்ப எப்படி இருக்கணும், ஒரு உண்மை கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவருடைய சீஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற ஒருவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்க, முதல் பாயிண்ட் அங்க சொல்றாரு, கர்த்தர் பேர்ல நம்பிக்கை உள்ளவர்களாக அங்க இருக்கணும். உண்மைதான், கர்த்தர் பேர்ல நம்பிக்கை உள்ளவர்களாக அங்க இருக்கணும். நம்ம பார்க்கிறோம், ஏற்கனவே சொன்னோம், தன்னம்பிக்கை அப்படின்னு சொன்னா தன் மேல நம்பிக்கை வைக்கிறது உண்மைதான். ஆனால் மற்றவர்களை நம்பாம இருக்கிறது, சோ அதுலயே ரெண்டு குணங்கள் அங்க மறைஞ்சிருக்குது. தன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறது உண்மைதான், ஆனா அதே சமயத்தில் மற்றவர்களை நம்பாது இருக்குது. மற்றவர்களை நம்பாது இருக்கும் போதுதான் தன் மேல என்ன பண்றாங்க, மிகுந்த நம்பிக்கை அவங்க வச்சிட்டு இருக்கிறாங்க, நான் செஞ்சு முடிச்சிருவேன். ஆனா இங்க பிரதர் சொல்ற போது என்ன சொல்றாரு, முதல் பாயிண்ட், உங்கள் மேல் நம்பிக்கை இல்ல, யார் பேர்ல நம்பிக்கை வைக்கணும், கர்த்தர் பேர்ல, தேவன் பேர்ல நீங்க வந்து நம்பிக்கை உள்ளவர்களாக அங்க இருக்கணும். இதுதான் சரி சொல்ற, இதுதான் சரி. அப்ப கர்த்தர் பட்சமாக நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக அங்க இருக்கணும். ஒரு வசனம் படிக்கலாம், அப்போஸ்தலர் பவுல் நமக்கு அந்த வசனத்தை கொடுக்கிறார் பாருங்க, 2 கொரிந்தியனுடைய நிருபம் 2:9.
நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இல்லாமல் மருத்துவரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளேயே நிச்சயித்திருந்தோம்.
நீங்க பார்க்கும் போது நாங்கள் யார் மேல் நம்பிக்கை இல்லைங்க, எங்கள் மேல நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஏன் அப்படின்னா, எங்களுடைய ஜீவன், எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய சாவு, எங்களுடைய சகல விதமான காரியங்கள் யார் கையில தான் இருக்கு, எங்களுடைய கைகள் இல்ல. ஆனா மாறாக தேவன் கையில இருக்கு. சோ நம்ம மரணத்துக்குள்ள போனாலும் அந்த மரணத்திலிருந்து எழுப்பக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்கு. திரும்பவும் அந்த வசனம் படிக்கலாம், கர்த்தர் பேர்ல தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை அது மிக மிக அவசியமான ஒன்று சொல்லி அங்க சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம நின்று கவனிக்க வேண்டிய திரும்பமாக நம்ம சொல்றோம், ஒருவேளை நம்ம நம்பிக்கை இருக்கிறவர்களாக இருந்தோம்னா தயவு செய்ய அந்த நம்பிக்கையை நீங்க என்ன பண்ணலாம், அகற்றும் போடுங்க, வேண்டாம், அந்த நம்பிக்கை வேண்டாம். ஏன்னா நிச்சயமாகவே அவ்விதமான ஒரு சமயம் வருங்க, ஒரு சமயம் வரும். பேதருக்கு வந்த விதமாகவே நமக்கும் கூட ஒரு சமயம், ஒரு சந்தர்ப்பம், ஒரு சோதனை வரும். அப்போ தேவன் பட்சமாக நாம் சார்ந்திருக்கிறதுக்கு இப்பவே என்ன பண்றோம், நம்ம நம்பிக்கையை தூக்கி தேவன் பகுதியில் என்ன பண்ணணும், நம்ம வைக்க பழகி கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட் என்ன சொல்ல போது பார்க்கும்போது, நம்பிக்கை எங்கிட்ட இல்ல, நான் ஒண்ணுமே இல்ல, வெறுமையா இருக்கேன், ஆனா என்னை பற்றின முழு நம்பிக்கை யார் மேல வச்சிருக்கேன் அப்படின்னா கர்த்தர் மேல வச்சிருக்கேன். சோ அடுத்தது, நான் கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு, இனி எனக்கு வேண்டதெல்லாம் யார்கிட்ட தான் இருந்து வரணும், யார்கிட்ட தான் இருந்து வரணும், யார்கிட்ட நம்பிக்கை வச்சிருந்தா அவங்கிட்ட இருந்தா என்ன பண்ணணும், அங்க வரணும். என்னுடைய முழு சம்பாத்தியம் நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய தகப்பன்ற நான் கொடுத்துறேன், மறுபடியும் என்னுடைய செலவுக்கெல்லாம் யார்கிட்ட இருந்தா வாங்கிக்கணும், என்னுடைய தகப்பன்ற இருந்தா நான் வாங்கிக்கணும். இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதும் கர்த்தருடைய உதவிக்காக அவருடைய முகத்தை பார்த்து அவருக்காக காத்திருக்கணும். இரண்டாவது பாயிண்ட் சொல்றாரு, முதல்ல நம்முடைய நம்பிக்கையை முழுவதுமாக எடுத்து கர்த்த பேர்ல வைக்கணும், தேவன் கிட்ட கொடுத்துடணும். அடுத்ததாக அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவற்றிலிருந்து நமக்கு தேவையான எல்லாவித காரியங்களும் யார்கிட்டிருந்து தான் எதிர்பார்க்கணும், தேவன்கிட்ட இருந்து, தேவன் பட்சத்திலிருந்து, கர்த்தர்கிட்ட இருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டவர்களாக அவருடைய முகத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கணும். எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, ஒரு சின்ன குழந்தை மாறி நமக்கு ஒண்ணும் செய்ய முடியாது, எல்லாமே என்னுடைய அப்பா தான் எனக்கு வாங்கி தரணும், எனக்கு தேவையான டிரெஸ் எனக்கு தேவையான சாக்லேட்ஸ் எனக்கு ஸ்வீட்ஸ் வேற என்ன தேவையோ அப்பதான் செய்து தரணும். அதே போல என்ன சொல்றாரு அங்க அவருடைய முகத்துக்காக அங்க காத்துக்கணும். வசனம் நீங்க எடுத்துக்கலாம், யூதா 21, யூதா அவருடைய நிருபத்தில் 21 வசனம் படிக்கலாம். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொள்ளணும். எப்படி அப்படின்னா, முதல்ல உங்களுடைய நம்பிக்கை அவர் மேல வைக்கணும் சொல்றாரு. நம்பிக்கை வைத்தால்தான் தேவனுடைய அன்பு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ட நிச்சயமாக இருக்கும். அப்பதான் தேவனுடைய அன்பு நம்மகிட்ட இருக்கும். சோ அந்த தேவன் பெற்றுக்கொண்ட அந்த தேவனுடைய அன்பை காத்துக்கொள்ளணும் சொல்றார். அடுத்தது அடுத்தது என்ன சொல்றாருன்னா, கர்த்தா இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம காத்திருக்கணும். எங்க காத்திருக்கணும், எங்க காத்திருக்கணும், சங்கீதக்காரன் அழகாக ஒரு வசனம் தெரிஞ்ச வசனம் தான், காத்திருக்கணும், காத்திருக்கணும். யாருக்காக காத்திருக்கணும், கர்த்தருக்கே காத்திருக்கணும். ஏன் கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கை அங்கதாங்க இருக்கு. அப்ப நம்ம நம்பிக்கை வைக்கிறதுனால அவருடைய அன்பு நிச்சயமாக நம்மத்தில் இருக்கு. அதே போல எவ்விதமான நம்பிக்கை அப்படின்னு பார்க்கும் போது, மரித்தோர்ல இருந்து உயிர்த்தெழுக்கக்கூடிய அந்த மகிமையான அந்த நம்பிக்கை யார்கிட்ட தான் இருக்கு, அங்க கர்த்தர்கிட்ட தான், தேவன்ட தான் அங்க இருக்கிறபடினால கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்க வேண்டியவர்களாக அங்க இருக்கிறோம். இரண்டாவது பாயிண்ட். மூன்றாவது பாயிண்ட் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும் போது, அது மாத்திரமல்ல பெரியமானவர்களே, முக்கியமான பாயிண்ட் சொல்றார், காத்திருக்கிறது மாத்திரமல்ல, அடுத்தது கர்த்தருக்காக தேவனுக்காக இங்க சொல்கிறத ஒரு நாலு காரியங்களை சொல்றார். கர்த்தருடைய அன்பிற்காக, அவருடைய சத்தியத்திற்காக, சகோதரர்களுக்காக, நாம் அவர் பட்சத்தில் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திற்காக சில கடுமையான சோதனைகளை கூட என்ன பண்ணும், அதை நம்ம சகிக்கிறவர்களாக அங்க இருக்கணும். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். நம்பிக்கை முழுவதுமாக கர்த்தரை வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காக நமக்கு சோதனையே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அதற்காக தேவன் அவருடைய அன்பை முழுவதுமாக நமக்கு கொடுத்திருக்கிறார், அதற்காக சோதனையே நமக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. எல்லாவித நன்மைகளான காரியங்களையும் தேவன் நமக்கு செய்வார், அதற்காக அவர் மத்தியில் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கணும், காத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சோதனைகள் நிச்சயமா வரல அப்படின்னு முடியாது சொல்ல முடியாது. நிச்சயமாக சோதனை அங்க உண்டு. எபிரேயர் 12 அதிகாரம் சொல்லும் போது, ஒரு தகப்பன் சிச்சிக்காத ஒரு இருக்கிறாரா கேட்கிறார். ஏன், அது என்ன ரீசன் சொல்றாரு, ஒரு தகப்பன் ஒரு புத்திரனை சிச்சிக்கும் போது அல்லது சோதனைக்கு உட்ப உள்ள கொண்டு போகும்போது மிகுதியான அன்பு அவர் மேல வைத்திருக்கிறார் என்று அர்த்தமாம். அதுதான் வசனங்கள் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. சோ அபிதமாக பார்க்கும் போது இங்க சொல்றாரு, கர்த்தருடைய அன்புக்காக, அவருடைய சத்தியத்திற்காக, சகோதர சகோதரிகளுக்காக, நம்முடைய விசுவாசத்திற்காக அநேக சிச்சைகளுக்குள்ளாக சோதனைகளுக்குள்ளாக நாம் கடந்து போகணும். அது எவ்விதமான சோதனை இருக்குன்னா, அழகா அந்த கோதுமை சுளைகளை போட்டு புடைக்கிற மாதிரி, அங்கு இங்கும் போட்டு புடைக்கிற மாதிரி, சும்மா சாதாரண சோதனை நிச்சயமாக அங்க இல்லை. சோ அந்த பாயிண்ட் மூன்றாவது சொல்றோம். இதை குறித்து பேதுரு தன்னுடைய நிருபத்தில் இருக்கிறார் பாருங்க, முதலாம் நிருபத்தில் 1 5 மற்றும் 6 வசனம். பிரியமானவர்களே, இங்க பார்க்கும் போது நம்ம பார்க்கணும், நம்முடைய சுய பலத்தை நம்ம சாராம, நம்முடைய சுய நம்பிக்கையை நம்ம சாராம, முழுவதுமாக தேவனுடைய பலத்தை நம்பி நம்முடைய நம்பிக்கையை முழுவதுமாக யார்கிட்ட கொடுத்திருக்கிறோம் அப்படின்னா, அங்க தேவனுக்கு கொடுத்திருக்கோம். இங்க வசனம் அங்க சொல்லுது, இங்க பார்க்கும் போது ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு, இப்ப சொல்றார் மூன்றாவது நிலையில் சொல்றார், உங்க நம்பிக்கை எங்க இருக்கு, உங்களுக்கு தேவையான எல்லாவித காரியம் அங்கிருந்து தான் வரணும். அதே போல அந்த சோதனைகள் மத்தியில் கூட நீங்க கடந்து போகணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட இங்க ஒரு பாயிண்ட் என்ன வைக்கிறான்னு பார்க்கும் போது, தேவனுடைய பலத்தினால் நீங்க எப்படி என்ன பண்ணப்பட்டிருக்கீங்க, காக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படி காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்க இருக்குங்களா? ஓகே, ஆறாம் வசனம் நீங்க படிக்கலாம். ரொம்ப சந்தோஷம் தான். சோ இந்த மூன்று நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான காரியம் தான், ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா அந்த மூன்றாவது நிலையை குறித்து அது வந்து கோதுமை மாறி புடைக்கப்படணுமே, சோதனைக்கு பிரவேசிக்கப்படணுமே, பாடுகளை அனுபவிக்கணுமே அப்படின்னு நினைக்கும் போது வசனம் படிங்க. கண்டிப்பா ரொம்ப அவசியம், துன்பப்படுகிறது ரொம்ப அவசியம் சொல்லி அங்க சொல்லுகிறாரு.
இப்பொழுது கொஞ்சம் காலம்
அப்ப இவ்விதமான மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு இப்பொழுது பலவிதமான துன்பங்கள் துக்கங்கள் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அநேக சோதனைகள்னால நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, துன்பப்பட்டுக் கொண்டிருக்கீங்க, உண்மைதான். ஆனா அதுக்கு முந்தின வசனம் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நம்பிக்கை உண்டாயிடுச்சு, அது ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சுங்க, அது கன்ஃபார்ம்டு சொல்றார். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு உண்டான அந்த சுதந்திரம் எங்க வைக்கப்பட்டிருக்குங்க, பூமியில இல்ல, அங்க பரலோகத்துல அங்க வைக்கப்பட்டிருக்கு. சோ அங்க பிராமிஸ் பண்ணி அங்க வாக்குத்தம் பண்ணப்பட்டு அங்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த சுதந்திரத்தை நீங்க பிடித்துக் கொள்ளணும்னா, அதுக்குள்ள பிரவேசிக்க பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும், இங்க சொல்லப்படுகிற இந்த துன்பம் ரொம்ப அவசியம். அந்த அவசியமான துன்பத்திற்குள்ள கொஞ்ச காலம் நீங்க என்ன பண்ணணும், கொஞ்ச காலம் நீங்க அனுபவிக்கணும். பிரியமானவர்களே, அநேக சகோதரர்கள் சகோதரத்தில் அநேக பாடுகள் நிச்சயமாக போயிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லி யாரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. வெளியே பார்த்தா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா நீட்டா நல்லா சிரிச்சிட்டு நம்ம போய்கிட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள அநேக வேதனைகள் சோர்வுகள் மத்தியில் நிச்சயமா கடந்து போய்கிட்டு தான் இருக்கும். உண்மைதான், உண்மைதான். ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அது எங்கன்னா கிறிஸ்துவின் பட்சத்துல அங்க இருக்கு, தேவனுடைய பட்சத்துல அங்க இருக்கு. ஒருவேளை நம்முடைய சுயத்தின் மேல நம்பிக்கை கொண்டவர்களாக, தன்னம்பிக்கை உடையவர்களாக, நம்முடைய சுய பலத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாக நிச்சயமாக இருந்தோம்னா அந்த சுதந்திரம் நமக்கு இல்ல, அந்த சுதந்திரத்தில் நிச்சயமாக நமக்கு பங்கு இல்லை. ஆனால் அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு, அந்த சுதந்திரத்துக்கு பிரவேசிக்கிறதுக்கு, தேவன் உன்னதமான அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு இப்ப கொஞ்ச காலம் என்ன பண்ணுங்க, நீங்க பாடுபடுங்க. அது மட்டும் போதும், கர்த்தர் அங்க சொல்கிற அந்த காரியத்தை குறித்து நம்ம பாருங்க சொல்றாரு. கொஞ்ச காலம் மாத்திரம் நீங்க அங்க துக்கப்படுங்க சொல்லி என்ன சொல்றாரு. ஏழாம் வசனம் படிக்கும் போது அழிந்து போகிற புண் அக்னி நாளை சோதிக்கப்படும், அதை பார்க்கலாம் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய விசுவாசம் இங்க பாயிண்ட் கொடுக்கிறாரு. கடைசியாக சொல்லும் போது உங்களுடைய விசுவாசத்திற்காக சில சோதனைகளுக்குள்ள நீங்க கடந்து போகணும். மூன்றாவது பாயிண்ட் சொல்றாரு, சத்தியத்திற்காக, சகோதர சகோதரிகளுக்காக, அதே போல உங்களுடைய நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்திற்காக. அந்த விசுவாசம் இப்படிப்பட்டதா இருக்கு, இங்க பேர் சொல்றாரு பார்க்கும் போது அழிந்து போகிற பொன் அக்னியினாலே அங்க சோதிக்கப்படுது. அதே போல உங்களுடைய விசுவாசம், அதுவே போலன்னு கிடையாது, அதற்கு மேன்மையா இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சொல்லும் போது அங்க சொல்றாரு, சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் அங்க உண்டாயிருக்கும். பிரியமானவர்களே, இதுதான். ஆனா இதெல்லாம் எப்ப கிடைக்கும், நம்முடைய நம்பிக்கை நம்மை மாத்திரம் நம்ம சார்ந்திருக்கும் போது நிச்சயமாக இல்லை. அப்ப நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய பலம் எல்லாம் யாரை சார்ந்ததா இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் போது இயேசுவை, நம்முடைய கர்த்தரை, நம்முடைய தேவனை சார்ந்ததாக அங்க இருக்கணும். ஒரு பாயிண்ட் நம்ம கிளியர் பண்ணிக்கணும் பிரியமானவர்களே, நம்மள அநேக பேர் நம்ம மேல வந்து நம்முடைய சுயத்தின் மேல நம்பிக்கையுள்ளவர்களா இருக்கிறோம். சம்பாதிக்கிறேன், ஓகே நான் எப்படி ரெடி ஆயிடுவேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இல்ல விழுகும், அது கூட என்ன பண்ண, ஒரு நாள் நிச்சயமாக கீழே விழும். சம்பாத்தியம், நம்முடைய பெயர், நம்முடைய புகழ், அதே போல நம்முடைய படிப்பு, அறிவு, அந்தஸ்து, வசதிகள் எல்லாமே என்ன பண்ண, நிச்சயமாக விழும். கீழே விழுந்து ஒரு செல்லரித்த ஓடை போல நம்ம என்ன பண்ணுவோம், நிற்கும் போது தேவன் நம்ம என்ன பண்ணுவார், நிச்சயமாக உயர்த்துவார். ஆனா எப்போ அப்படின்னு பார்க்கும் போது இப்பவே எங்கிட்ட ஒண்ணு இல்ல, தேவன் தான், தேவன் பட்சமா தான் என்னுடைய நம்பிக்கை இருக்கு, அவருக்குள்ள தான் என்னுடைய நம்பிக்கை இருக்கு, கிறிஸ்துவ கூட தான் என்னுடைய நம்பிக்கை இருக்கு, முழு பலம் அவர்கிட்ட தான் இருக்கு. சோ எனக்கு தேவையான எல்லாவித காரியங்களும் அவர் தான் எனக்கு கொடுக்கணும். இந்த ஒரு விசுவாசத்துல உறுதியாய் நம்ம இருக்கிறோம் பிரியமானவர்கள். உண்மை நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன பண்ணணும், உடைத்து நம்ம எரியணும், வெளியே தூக்கி போடணும். முழு பலத்தையும் முழு நம்பிக்கையும் கர்த்தர் பட்சத்துல அங்க வைக்கணும். இதுல எல்லாருக்குமே உடன்பாடு இருக்கும், ஏன்னா வந்து எல்லாருமே இந்த ஒரு 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 காரியத்தில் நிச்சயமாக இருந்து கொண்டுதான் இருக்கும். பல நேரங்களில் பல விஷயங்களை நம்மளே என்ன பண்ணிரு, நம்ம நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கோம். ஆனா இதுலயும் இன்னொரு டேஞ்சரான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இவர்களுக்கு இவ்விதமான ஒரு காரியம், அழகா பேதுரு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அங்க வச்சிருக்கிறார். தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு மனுஷன் அங்க வந்து கர்த்தருடைய வார்த்தை போலவே நான் கத்தரை கூட அவர் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் சபிக்க அங்க தொடங்கினார், சத்தியம் பண்ண அங்க தொடங்கினார். உண்மைதான். ஆனா அவருடைய உறுதியான அந்த தன்னம்பிக்கை அங்க உடைக்கப்பட்டச்சு. உண்மைதான். அப்படி இருக்கும் போது தான் மேல நம்பிக்கை வைக்காம, ஒருவேளை தேவன் மேலையும் நம்பிக்கை வைக்காம, மற்ற மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷங்களுடைய நிலைமை எவ்விதமா இருக்கும், எப்படி இருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். பிரியமானவர்களே, இது எப்படி நம்ம சபைகளுக்குள்ள சத்தியத்தை கேட்டுக்கொண்டவர்களுக்கு அது வந்து சரி வருமா? நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். கத்தர் மேல பற்றுலா இருக்கிறது, வெரி குட் சொல்ற. ஆனா இன்னைக்கு அநேகர் நம்ம எப்படிதான் இருக்கோம் அப்படின்னா, இன்னொரு சகோதரனை உண்மையா நம்ம நம்பிக்கை வைக்கிறது இல்ல. அப்ப கண்டிப்பா வேறொருத்தர் மேல நம்பிக்கை வச்சுதான் ஆகணும். ஆனா யார் மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு பார்க்கும் போது, நம்முடைய கர்த்தர் நமக்கு இருக்கிறார், நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறார், அவங்கத்தான் நமக்கு என்ன பண்ணுவோம், நம்பிக்கை இன்னும் அதிகப்படியான நம்பிக்கை கொடுக்க முடியும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை இன்னைக்கு யார் மேல தெரியும்? நம்ம சில பேருக்கு வந்து பார்க்கும் போது ஒப்பனாவே நம்ம சொல்றோம், சில சகோதரன் மத்தியில் சில சகோதரன் பேர்ல நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், அதே போல சில சகோதரின் பேர்ல நம்ம நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கிறோம். அது வெறும் அது வந்து சரியான ஒரு ஒரு வழி அது இல்ல. தேவன் பார்வையில் அதை விதமா இருக்கும், நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாம். அப்ப பார்க்கும் போது நிச்சயமாக நம்ம யோசனை பண்ணணும், நம்முடைய நம்பிக்கை முழு நம்பிக்கை நம்முடைய முழு பலன் எல்லாம் கர்த்தர் பட்சத்தில் அங்க இருக்கணும். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா உங்களுக்கு? நான் சொல்ல கடைசியாக சொல்லான்னு தான் அதை சொல்லாம இருந்தேன். என்ன பாடத்தினுடைய தலைப்பு இங்க பிரதர் எங்க என்ன கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கும் போது இங்கிலீஷ் ரொம்ப அழகாக கொடுத்திருக்கிறாரு, செல்ஃப் கான்பிடன்ஸ் இஸ் வீக்னஸ். சுய நம்பிக்கை அது ஒரு பலவீனம் சொல்லி சொல்றார். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் வளர்வதற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய பலவீனம் என்ன தெரியுங்களா? இந்த சுய நம்பிக்கை, தன் நம்பிக்கை, தன் மேலைய நம்பிக்கை வைக்கிற விஷயம். அதை குறித்து இங்க பிரதர் ரசல் எழுதும் போது நிச்சயமாகவே மற்றவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது அது எவ்வளவு ஆபத்தான விஷயம் கூட நம்ம பார்க்கலாம். கடைசியாக ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். இதுதான் இந்த பாடத்தினுடைய ஆதார வசனம், நிறைவு வசனமாக நம்ம படிக்கிறோம். ஒன்று குறுந்திய நிருபத்தில் 10:12 வசனம், 1 Corinthians 10:12. பெரியமானவர்கள் இப்படி இருக்கிற சமயத்தில் இது கண்ணுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் தான், மறைமுகமா உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற விஷயம் தான். இப்படி இருக்கிற போது நீங்க போய் படிச்சு பாருங்க, இது ஆதார வசனமாக இந்த வசனத்தை அவர் கொடுத்திருக்காரு, ஏன் கொடுத்திருக்காரு உங்களுக்கு தெரியல. இப்படி இருக்கும் போது தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் என்ன பண்ணக்கூடாது? விழாத படிக்கு எப்பொழுதும் அவன் ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் நிக்கிறேன் அப்படின்னா அது என்னதுங்க? தன்னம்பிக்கை. ஆனால் கர்த்தர் என்னை நிற்க செய்கிறார் அப்படிங்கிறது அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை. கர்த்தர் நான் நிற்பதற்கு பலன் கொடுக்கிறார் அப்படிங்கிறது அவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அவர் கொடுக்கிற பலம். சோ எல்லாவற்றிலும் பேதுருவை போல ஆரம்பத்திலும் சரி கடைசியிலும் சரி பேதுருவை போல முழுமையாக தங்களை வெறுமனே அங்க அறிக்கையிடுகிற விஷயம் மிக மிக நல்ல விஷயம், நல்ல ஒரு காரியம் நமக்கு. சோ அந்த வகையில பார்க்கும்போது பெரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு நமக்கு தேவையான பாடம் தன்னம்பிக்கை அல்ல, கர்த்தர் மேல வைக்கிற அந்த ஒரு நம்பிக்கை, அவர் மேல வைக்கிற அந்த விசுவாசம், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலத்தினால நம்முடைய வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய பயணத்தை தொடர்ந்து நம்ம நடந்து போவோம். பஸ்காவின் காலத்தில் இயேசு கிருஷ்ணனுடைய அந்த ஒரு மரணத்தின் நாட்கள் நடந்த ஒரு மிகச்சிறிய ஒரு சம்பவம் தான். ஆனா இதுல விதமான பாடங்கள் பிரதர் ரசல் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாய்ப்பு இருந்தால் வீட்டில் போய் தயவுசெய்து நீங்க அந்த இரண்டு பக்கங்களில் இருக்கிற காரியங்களை வீட்டில் நீங்க படித்து பாருங்கள். இந்த அநேக விஷயங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். ஆக தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.